From the conference center
at Salt Lake City in ஆலய சத்துகத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து சபையின் பொது அதிகாரியும் மற்றும் பொது ஆளுநர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட செய்தியாளர்களால் கொண்ட பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 184வது வருடாந்தார பொது மாநாட்டு கூட்டத்துக்கான இந்த மார்மன் டேபநாக்கிள் குழுவினால் வழங்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பு பொது சேவைக்காக பணியில் டிஸ்ட்ரிபியூஷனால் வழங்கப்படுகிறது. எழுதப்பூர்வ அனுமதியின்றி எதுவித மறுப்பிதமும் பதிவும் மொழியாக்கமும் அல்லது இந்நிகழ்ச்சியின் பிற பயணிக்கங்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சபையின் பிரதான தலைமையின் முதலாம் ஆலோசகர் தலைவர் என்ரிபி ஐரிங் இக்கூட்டத்தை நடத்துவார்.
Brothers and sisters, we welcome you to the fourth session of the
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 184வது வருடாந்தர பொது மாநாட்டு 4வது கூட்டத்திற்கு சகோதர சகோதரியை உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தை நான் நடத்துமாறு மாநாட்டை தலைமை தாங்கிய தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கேட்டுக்கொண்டார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கோள் ஒளிபரப்பு மூலம் உலகம் முழுவதிலும் இந்த கூட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகளையும் அன்பின் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பொது அதிகாரிகளையும் பொது ஆளுவாளர்களையும் நாங்கள் அங்கீகரித்து வரவேற்கின்றோம். ரிச்சர்ட் எலியனும் ஆண்ட்ரூ ஹான்ஸ்வொர்த் ஆர்கின் வாசிக்க மார்க் வில்பர்கின் வழிநடத்தலின் கீழ் மர்மன் டேபநாக்கள் பாடற்குழுவில் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும். இந்த கூட்டத்தை கம் பி தட் லவ் லார்ட் என்ற பாடலில் பாடி பாடற்குழு இந்த கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். இப்போது ஓ ஆன் திஸ் டே ஓ ஜாய் அண்ட் கிளாட்னஸ் என்ற பாடலை நம்மிடம் மகிழ்வார். பின்னர் 74 தலைமையின் மூப்பர் எல் விட்னி கிளின்டன் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்.
Our beloved Heavenly Father,
இந்த ஒவ்வொரு நாளின் போதும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிற சமயத்தில் உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய மனதையும் ஒருத்தில் திறந்து காக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மனதிலே நாங்கள் இதை அறிந்து பேசுகிறவர்களையும் பாடுபவர்களையும் அறிந்து கேட்கவும். இதை கொண்டு நாங்கள் பலப்படவும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாங்கள் புரிந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் செய்யக்கூடிய ஆதரவை எங்களுக்கு அளித்து இந்த பிரேயரை ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். ஆமீன்.
The choir.
இப்பொழுது Let us all press on என்ற பாடலை பாடர் குழுவினர் பாடுவார்கள். இசைக்கு பின்னர் பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் தலைவர் டாக்டர் ஹெப் உக்ட்ராஃப் பேசுவதை நாம் மகிழ்வுடன் கேட்போம். அவரைத் தொடர்ந்து பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் எம் ரசல் எம் பேலட் ஆரம்ப வகுப்பும் பொது தலைவன் முதல் ஆலோசகர் சகோதரி ஜீன் ஸ்டீவன்சன் பேசுவார்கள்.
Oh. Thank you, choir. What a blessing you are for us. And
send the secular weekend of the Nandri. பல ஆண்டுகளாக தங்கள் ஆத்மாக்களின் ஆழங்களில் சோகம் நிறைந்த அநேகரை சந்திக்கும் உன்னதமான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறேன். அத்தருணங்களில் என் சகோதர சகோதரிகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய பாரங்களுக்கு துயரம் அடைந்திருக்கிறேன். அவர்களுக்கு என்ன சொல்வது என்று சிந்தித்திருக்கிறேன். அவர்களது பாடுகளில் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் அளிப்பது, ஆதரவு அளிப்பது என அறிய போராடியிருக்கிறேன். முடிவாக தோன்றுகிற ஒன்றால் அவர்களது துயரம் உருவாக்கப்படுகிறது. சிலர் ஒரு அன்புக்குரியவரின் மரணம் அல்லது குடும்ப அங்கத்தினர் பிரிவு போன்ற அருமையான உறவின் முடிவை எதிர்கொள்கிறார்கள். மற்றும் சிலர் திருமணம் செய்து கொள்ளுதல் அல்லது குழந்தையை கருத்தரித்தல் அல்லது சுகவீனத்தை எதிர்கொள்ளுதல் போன்ற காரணங்களால் முடிவை எதிர்கொள்வதாக உணர்கிறார்கள். பலர் ஒருமுறை சத்தியம் என அறிந்தும் குழப்பமும் முரண்பாடும் தரும் காரணத்தினால் கேள்வி கேட்க வைத்து சத்தியத்தை விட்டுவிட தூடுகின்ற உலகத்தின் விசுவாசத்தின் முடிவை விட்டுவிட எண்ணுகிறார்கள். நம்மை தனிமையும் விரக்தியும் துண்டிப்பையும் உடனே அல்லது பின்னே உணர்ந்து நமது உலகத்தின் இலையை கிழிவது போன்ற அனுபவங்களை நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம் என நான் நம்புகிறேன். இது யாருக்கும் நடக்கலாம், ஒருவரும் விதிவிலக்கல்ல. ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமானவை. ஒவ்வொருவர் வாழ்வின் விவரங்களும் தனித்தனி வாய்ந்தவை. இருப்பினும் நமது வாழ்வில் வரக்கூடிய கசப்புகளை எடுத்து போடக்கூடிய ஒன்று இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். வாழ்வை இனிமையாகவும் அதிக ஆனந்தமாகவும் மகிமையானதாகவும் ஆக்க நாம் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது. நாம் நன்றியுடையவர்களாக இருக்கலாம். துயரத்தோடு பாரப்பட்டுள்ள ஒருவர் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என சொல்வது உலக நயானத்துக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் கசப்பின் கிண்ணத்தை ஒதுக்கி வைத்து மாறாக நன்றியுணர்வின் கிண்ணத்தை தூக்கி பிடிப்பவர்கள் குணமாக்குதல், சமாதானம் மற்றும் புரிந்து கொள்ளுதலை சுத்திகரிக்கும் பானத்தை கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்துவின் சீஷர்களாக எல்லாவற்றிலும் கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி தெரிவிக்கவும், கர்த்தருடைய துதியுடன் பாடிக்கொண்டாடவும் நமது இருதயங்களால் நன்றிகளால் நிறைந்திருக்கும்படியாக நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். நாம் நன்றியுடன் இருக்குமாறு ஏன் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார்? அவரது எல்லா கட்டளைகளுமே ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படியாகவே கொடுக்கப்பட்டுள்ளன. நமது சுயாதீனத்தை பிரயோகிக்கவும் ஆசீர்வாதங்களை பெறவும் கட்டளைகள் சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன. நன்றியுணர்வின் ஆவியை விருத்தி செய்ய கொள்வது நமக்கு உண்மையான ஆனந்தத்தையும் பெருமகிழ்ச்சியும் கொண்டு வரும் என நமது பரலோக பிதாவுக்கு தெரியும். காரியங்களுக்காக நன்றி உடன் நிறுத்தல். ஆனால் சிலர் சொல்லலாம், என் உலகமே வீழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் நன்றியுடன் இருக்க என்ன இருக்கிறது? நாம் எதற்காக நன்றியுடன் இருக்கிறோம் என்று ஆராய்வது தவறான அணுகுமுறையாகும். நமது நன்றியுணர்வு நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு சரிவிதமாக இருக்க வேண்டும் என்றால் நன்றியுணர்வின் ஆவியை விருத்தி செய்வது கடினமாகும். உண்மைதான், நமது ஆசீர்வாதங்களை அடிக்கடி எண்ணுவது முக்கியம். இதை முயற்சி செய்த யாரும் ஆசீர்வாதங்கள் அநேகம் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏராளமாயும் எளிதாகவும் இருக்கிற சமயங்களை விட சோதனை காலங்களில் குறைவான நன்றியோடு இருக்க வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என நான் நம்பவில்லை. உண்மையில் அநேகமாக வேத குறிப்புகள் காரியங்களுக்கான நன்றியை பற்றி பேசவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நன்றி உணர்வின் ஆவி அல்லது மனோபாவம் பற்றி பேசுகிறது. வாழ்க்கை நமக்கு சாதகமாக சென்று கொண்டிருப்பது காரியங்களுக்கு நன்றியுடன் இருப்பது எளிது. ஆனால் நாம் விரும்புவது அடையக்கூடியதாயில்லாமல் இருக்கும் நேரத்தில் என்ன செய்வது?
நன்றியுணர்வை
ஒரு குணமாக நமது தற்போதைய சூழ்நிலையிலிருந்து தனித்து நிற்கிற ஒரு வாழ்க்கை நெறியாக பார்க்கும்படி நான் ஆலோசனை அளிக்கட்டுமா? வேறு வார்த்தைகளில் சொன்னால், காரியங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதை விட அவை எதுவானாலும் நமது சூழ்நிலைகளுக்கு நன்றியுடைய உடையவர்களாய் இருப்பதில் கவனம் செலுத்த நான் ஆலோசனை அளிக்கிறேன். ஒரு வாடிக்கையாளரை தன் உணவை விரும்பினாரா என கேட்ட உபசரிப்பாளர் பற்றி ஒரு பழைய கதை உண்டு. வாடிக்கையாளர் எல்லாம் நன்றாக இருந்தது, ஆனால் அதிகமாக ரொட்டி கொடுத்திருந்தால் மிக நன்றாயிருக்கும் என பதிலளித்தார். அடுத்த நாள் அவர் திரும்பவும் வந்தபோது உபசரிப்பாளர் 2 துண்டுகளுக்கு பதிலாக 4 துண்டுகளாக ரட்டிப்பாக்கினார். ஆனால் இன்னமும் மனுஷன் மகிழ்ச்சி அடையவில்லை. அடுத்த நாள் உபசரிப்பாளர் ரொட்டியை ரட்டிப்பாக்கினார், ஆனால் வெற்றி இல்லை. 4ஆம் நாள் அந்த மனுஷனை உண்மையாகவே மகிழ்ச்சியாக உபசரிப்பாளர் தீர்மானித்தார். அதனால் அவர் ஒரு 9 அடி நீள ரொட்டியை எடுத்து 2 வெட்டி புன்சொரிப்போடு வாடிக்கையாளருக்கு கொடுத்தார். உபசரிப்பாளர் பதிலுக்காக காத்திருந்தார். உணவுக்கு பின்பு அவர் பார்த்து சொன்னார், எப்பொழுதும் போல நன்றாகவே இருக்கிறது, ஆனால் மீண்டும் 2 துண்டுகளே கொடுக்கிறாய். நமது சூழ்நிலைகளில் நன்றியோடு இருத்தல். சகோதர சகோதரிகளே, தேர்வு நம்முடையது. நாம் குறைவாக உணர்கிற ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் நமது நன்றி உணர்வை குறைக்க தேர்ந்து கொள்ளலாம். அல்லது இருதயத்தில் ஒருபோதும் தவறாத நெஃபியை போலவும் தேர்ந்து கொள்ளலாம். வாக்குத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போக அவன் கட்டிய கப்பலில் அவனது சகோதரர்கள் அவனை கட்டிய போது அவன் கணுக்கால்களும் மணிக்கட்டுகளும் மிகவும் வீங்கின. ஆழ்கடலின் கடுமையான புயல் அவனை விழுங்க பயமுறுத்தியது. இருப்பினும் நான் என் தேவனை நோக்கி பார்த்து நாள் முழுவதும் அவரை துதித்தேன். என்னுடைய துன்பங்களின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை. எல்லாவற்றையும் பெற்றிருந்து பின்னர் அனைத்தையும் இழந்த யோபுவை போல நாமும் தேர்ந்து கொள்ளலாம். இருப்பினும் யோபு பதிலளித்தான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சால்ட் லேக்கை நோக்கி மெதுவான வேதனைமிக்க பயணத்தில் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தேவனின் நன்மை குறித்து மகிமை பாராட்டி நன்றி உணர்வின் ஆவியை வைத்துக் கொண்டிருந்த மார்மன் முன்னோடிகளைப் போல நாம் தேர்வு செய்யலாம். பயணத்தின் கடுமை பற்றி நம்மில் அநேகர் பின்வாங்கவும் குறை கூறவும் வியாகுலப்படவும் செய்திருப்போம். லிபர்டி சிறையில் பரிதாபமான சூழ்நிலைகளில் கைதியாக இருந்த போது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் போலவும் தேர்வு செய்யலாம். அவர் இந்த உணர்த்தலான வார்த்தைகளை எழுதினார், அன்பு சகோதரரே, நமது வல்லமைக்குட்பட்ட எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் செய்வோம். பின்பு தேவ ரட்சிப்பை காணவும் அவரது கரங்கள் வெளிப்படும்படிக்கும் மிகுந்த உறுதியுடனும் நாம் ஸ்திரமாக நிற்போமாக. என்னவானாலும் நாம் நன்றியோடு இருக்க தெரிந்து கொள்ளலாம். இம்மாதிரியான நன்றியுணர்வு நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அதை கடந்துவிடுகிறது. இந்த பூ போன்ற கோடையின் இதமான வெப்பத்தில் பூப்பதைப் போலவே குளிர்காலத்திலும் பனிப்பொழிலும் பூக்கிறது. சூழ்நிலைகளில் நாம் நன்றியுடன் இருக்கும் போது பாடுகளின் மத்தியிலும் நாம் மென்மையான சமாதானத்தை உணரலாம். துயரத்திலும் கூட துதித்து நமது இருதயங்களை உயர்த்தலாம். வேதனையிலும் கிறிஸ்துவின் பாவ நிறத்தியால் மகிமைப்படுத்தலாம். கசப்பான துயரத்திலும் பரலோகத்தின் தழுவுதலின் நெருக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கலாம்.
நமது
பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்பு நாம் காட்டுவதே நன்றியுணர்வு என சில சமயங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது மிக குறுகிய பார்வை. மழை வந்ததற்காக தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முன்பு வானவில்லை பார்க்க நாம் காத்திருப்பது எவ்வளவு வாழ்க்கையை காத்திருந்து எவ்வளவு வாழ்க்கையை துளைக்கிறோம். துன்பத்தின் போது நன்றியுணர்வோடு இருப்பது என்பது நாம் நமது சூழ்நிலைகளில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது அல்ல. விசுவாச கண்களாலே இன்றைய சவால்களும் அப்பால் பார்க்கிறோம் என்பதாகும். இது உதடுகளால் சொல்லப்படும் நன்றி அல்ல, ஆனால் ஆத்மாவுடைய நன்றி ஆகும். இது இருதயத்தை குணப்படுத்தி மனத்தை விசாலப்படுத்துகிற நன்றி உணர்வாகும். நன்றி உணர்வு ஒரு விசுவாசத்தின் செயலாகும். நமது சூழ்நிலைகளில் நன்றியுடன் இருப்பது தேவனில் விசுவாசத்தின் செயலாகும். நாம் பார்க்காத ஆனால் உண்மையான காரியங்களை நம்புவதும் தேவனை நம்புவதும் இதற்கு தேவைப்படுகிறது. நன்றி உணர்வோடு இருப்பதால் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நமது அன்பாத இரட்சகரின் உதாரணத்தை பின்பற்றுகிறோம். உண்மையான நன்றி உணர்வு நம்பிக்கை மற்றும் சாட்சியின் வெளிப்பாடு. நாம் எப்பொழுதும் வாழ்க்கையின் பாடுகளை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் ஒரு நாள் புரிந்து கொள்வோம் என்று நம்பி ஏற்றுக்கொள்வதால் வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் நமது நன்றி உணர்வு நாம் அறிந்த அநேக பரிசுத்த சத்தியங்களிலிருந்து வருகிறது. நமது பிதா தம் பிள்ளைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியின் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நடத்தி மூலம் நாம் நம்முடைய அன்புக்குரியோடு என்றென்றும் வாழலாம். சுகவீனம் மற்றும் ஊனம் இறக்கி வைக்கப்பட்டு இறுதியில் நாம் மகிமை பொருந்திய பரிபூர்ண அழியாத சரீரங்களை பெறுவோம். நமது சோகம் மற்றும் இழப்பின் கண்ணீர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தாராளமான மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் மாற்றப்படும்.
Measure pressed down and shaken together and running over.
இப்படிப்பட்ட சாட்சியே இரட்சகரின் அப்போஸ்தலர்களை பயமேக்க சந்தேகமுள்ள மனுஷனாய் இருந்து கூட போதகரின் மகிழ்ச்சியான தூதர்களாக மாற்றியிருக்கும். அவரது சிலுவையில் அறைகளை தொடர்ந்த நேரத்தில் அவர்கள் துயரத்தாலும் விரக்தியாலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். என்ன நடந்தது என புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஒரு நிகழ்ச்சி அவை எல்லாவற்றையும் மாற்றியது. கர்த்தர் அவர்களுக்கு தோன்றி அறிவித்தார், நான் தான் என்று கூறி அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தரை அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டபோது தங்கள் அன்பான இரட்சகரின் மகிமை மிக்க உயிர்த்தெழுதலை பார்த்தபோது அவர்கள் வித்தியாசமான மனுஷர்கள் ஆனார்கள். தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதிலிருந்து அவர்களை எதுவும் தடுக்க முடியவில்லை. தங்கள் சாட்சியின் நிமித்தம் வரவிருக்கிற சித்திரவதையும் அவமானப்படுத்துவதையும் மரணத்தையும் கூட தைரியத்துடன் தீர்மானத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை துதிப்பதிலும் அவர் கூறியும் செய்வதிலும் குறையவில்லை. அவர்கள் எங்குமுள்ள ஜனங்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள், அவர் உலகத்தையே மாற்றினார்கள். அந்த மாற்றத்தை அனுபவிக்க அப்போஸ்தலர்கள் போல நீங்கள் இரட்சகரை பார்க்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியால் கிடைத்த கிறிஸ்து பற்றிய உங்கள் சாட்சி உலகின் ஏமாற்றமிக்க முடிவுகளுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவும். உலகத்தின் மீட்பர் ஆயத்தம் செய்த ஒளிமயமான எதிர்காலத்தை பார்க்க உதவ முடியும். நமது நித்திய இலக்கை பற்றி நாம் அறிந்ததிலிருந்து வாழ்க்கையின் கசப்பான முடிவுகளை நாம் எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக தோன்றுவது ஆச்சரியமா? முடிவுகளை தடுக்கிற ஏதோ ஒன்று நம்முள் இருப்பது போல தோன்றுகிறது. இது ஏன்? நாம் நித்திய பொருளால் செய்யப்பட்டிருப்பதால் தான். நாம் நித்தியமானவர்கள், சர்வ வல்லவர் தேவனின் பிள்ளைகள். அவரது பெயர் முடிவற்றவர். அவர் எண்ணற்ற தேத்திய ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் செய்கிறார். முடிவுகள் நமது இலக்கல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பற்றி நாம் அதிகம் கற்கும்போது இந்த அனித்திய முடிவுகள் முடிவுகளே அல்ல என நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ளலாம். விசுவாசிகளுக்கு காத்திருக்கும் நித்திய ஆனந்தத்தோடு ஒப்பிடுகையில் அவைகள் இடைஞ்சல்கள் மட்டுமே, தற்கால இடைவேளை என ஒரு நாள் தோன்றும். அவரது திட்டத்தில் உண்மையில் முடிவுகள் இல்லை, நித்திய ஆரம்பங்களே என்பதால் நாம் பரலோக பிதாவுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நன்றியுள்ளவர்கள் மகிமையாக்கப்படுவார்கள். சகோதர சகோதரிகளை நான் காண்கிற சூழ்நிலைகள் பொருட்டின்றி நன்றியுணர்வால் நிறைய நமக்கு காரணம் இல்லையா? நமது இருதயங்கள் நன்றிகளால் நிறைந்திருக்கும்படியாக பெரிய காரணம் இல்லை தேவையா? நாம் கழிகூர்ந்திருக்க உன்னதமான காரணம் உண்டல்லவா? வாழ்க்கையின் அற்புதமான உடையலங்காரத்தில் தேவனின் கைவேலைப்பாடை நாம் அடையாளம் கொண்டால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமது பரலோக பிதாவுக்கு நன்றியுணர்வு நமது பார்வையை விசாலமாக்கி தெளிவாக்கிறது. நமது சக மனுஷரிடத்திலும் தேவனின் அனைத்து சிருஷ்டிகளிடத்திலும் தாழ்மையை உணர்த்தி பரிவை வளர்க்கிறது. கிறிஸ்து போன்ற தன்மைகளை பெற ஒரு ஊக்கத்தை அளிக்கும்.
எல்லாவற்றையும்
நன்றியோடு பெற்றுக்கொள்பவர்கள் மகிமையாக்கப்படுவார்கள். இப்பூமியில் உள்ள எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அனைத்தியத்தின் பாகங்களாகிய விளக்க முடியாத முடிவுகளை தெரியும் போது தினமும் நன்றியை ஏற்பார்களாக. ஜீவிப்போமாக. நமது இரக்கமுள்ள பரலோக பிதாவுக்கு நன்றிகளை தெரிவிக்க நமது ஆத்மாக்களை அனுபவிப்போமாக. நமது பரலோக பிதாவும் அவர் நேசகுமாரனும் தொடர்ந்து எப்பொழுதும் நமது குரல்களை எழுப்பி சொல்லிலும் செயலிலும் நமது நன்றியை தெரிவிப்போமாக.
Our gratitude to our Father in heaven and His beloved Son, even Jesus Christ.
இந்த சாட்சி மற்றும் ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.
In the sacred name of our Master, even Jesus Christ. Amen.
இந்த செப்டம்பர் மாதத்தில் இங்கிலாந்தில் என்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பினேன். திரும்பி வந்து 3 நாட்களுக்கு பின்பு யூட்டா பல்கலைக்கழகத்தில் ஒரு அறிமுக நடன நிகழ்ச்சியில் என் நண்பனுடன் நான் கலந்து கொண்டேன். 2ஆம் ஆண்டு மாணவியான ஒரு அழகான பார்பரா போவனை பற்றி என்னிடம் அவன் கூறினான். அவளை நான் சந்திக்க வேண்டுமென அவன் நினைத்தான். அவளை என்னிடம் அவன் கொண்டு வந்து எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்த பிறகு நாங்கள் நடனமாட ஆரம்பித்தோம். துரதிருஷ்டவசமாக இதைத்தான் வழக்கமாக நாங்கள் தட்டு நடனம் என்றழைப்போம். யாராவது ஒருவர் உங்கள் தோளை தட்டும் வரையிலே அந்த பெண்ணுடன் நடனமாடலாம் என்று அதற்கு அர்த்தம். பார்பரா பிரபலமாயிருந்ததால் மற்றொரு வாலிபன் என் தோளை தட்டுவதற்கு முன் அவளுடன் ஒரு நிமிடத்திற்கு குறைவாகவே நான் நடனம் ஆடினேன். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. செயலின் விளைவை பார்ப்பதன் முக்கியத்துவத்தை எனது ஊழியத்தில் கற்றுக்கொண்டதன் அடுத்த நாள் என்னோடு அவள் வெளியே வர முடியுமா என்று கேட்க அவளை தொலைபேசியில் அழைத்தேன். ஆனால் அவள் பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் தோழிகளுடனும் பிஸியாக இருப்பதாக சொன்னாள். ஊக்கமின்மையின் நேரத்திலும் கூட பொறுமையாயிருக்க என்னுடைய ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டதற்கு நான் நன்றியாயிருக்கிறேன். இறுதியாக அவளை என்னால் வெளியே அழைத்து போக முடிந்தது. அதன் பின் அடிக்கடி நாங்கள் வெளியே போனோம். அப்படி வெளியே போய்கொண்டிருந்த போது அவளை பொறுத்தவரையில் நான் ஒருவன் மட்டுமே ஊழியன் செய்து திரும்பினவர்களில் உண்மை உள்ளவன் என்பதை அவள் ஒப்புக்கொள்ள என்னால் செய்ய முடிந்தது. உங்களுடைய செய்தி எவ்வளவு நல்லதாயிருந்தாலும் சீரான பொறுமையான விளைவை பார்க்கும் செயல் இல்லாமல் செய்தியை உங்களால் கொடுக்க முடியாது. இந்த உண்மைக்கு நிரூபணமாக 7 பிள்ளைகளும் அநேக பேர பிள்ளைகளும் எங்களுக்கு இருக்கிறார்கள். இதனால்தான் நான் முந்தைய பொது மாநாட்டுகளில் கொடுத்த செய்திகளின் விளைவை பார்க்க இன்றைக்கு பேச நான் உணர்த்தப்பட்டுள்ளேன். அக்டோபர் 2011 மாநாட்டில் கர்த்தரின் இந்த முக்கியமான வார்த்தைகளை நாம் நினைவு கூற நான் வலியுறுத்துகிறேன். ஏனெனில் கடைசி நாட்களில் என்னுடைய சபை இப்படியாக பிற்கால பரிசவான்களின் இயேசு கிறிஸ்து சபை என அழைக்கப்படும். இது ஒரு சம்பிரதாய பெயர் மட்டுமல்ல, அவரது சபை இந்த பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும் என இந்த வார்த்தைகளுடன் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அவரது தெளிவான அறிவிப்பினால் மார்மன் சபை அல்லது எல்டிஎஸ் சபை என நாம் சபையை வேறு எந்த பெயரிலும் குறிப்பிடக்கூடாது. மார்மன் முன்னோடிகள் அல்லது மார்மன் டாபர்னாக்கல் குயர் போன்ற சாபனங்களை அங்கத்தினர்களுக்கு குறிப்பிட மார்மன் என்ற பதம் பொருந்துகிறார் போல பயன்படுத்தப்படலாம். மார்மன்கள் என சபை அங்கத்தினர்கள் நமது மதத்தை சேராதவர்களுடன் நமது உறவின் போதும் பரவலாக அறியப்படுத்தப்படுகிறார்கள். சபையின் முழு பெயருடன் இதை இணைக்கும் போது மார்மன்கள் என நாம் குறிப்பிடப்படலாம். மார்மன் என்ற வார்த்தையுடன் இணைக்கப்பட்டு சபையின் சரியான பெயரை அங்கத்தினர்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்றும் இரட்சகரின் சபை அங்கத்தினர்கள் என்றும் அது வலியுறுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, நாம் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையை சேர்ந்தவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிற பழக்கத்தை எப்போதுமே நாம் சரிபார்த்து வளர்த்து கொள்ளவோம். கிறிஸ்துமஸுக்கு முன் மறுசாவித சுவிசேஷத்தை பற்றி அறிந்து கொள்ள குறைந்தபட்சம் ஒரு நபரையாவது அழைக்கும்படியாக ஜெபிக்க அங்கத்தினர்களை நான் ஊக்குவித்த நான் இன்னொரு செய்தியை கொடுத்தேன். ஊழியக்கார சந்தர்ப்பங்களுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டதின் விளைவாக கிடைத்த சில விசேஷித்த அனுபவங்களை அநேக சபையங்கத்தினர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, ஊழியம் செய்துவிட்டு வந்த ஒருவர் அவர் அணுகக்கூடிய ஒருவரிடம் நடத்துமாறு விசேஷமாக ஜெபித்தார். தனது முன்னாள் கல்லூரி தோழியின் பெயர் அவரின் மனதில் வந்தது. சமூக வலைத்தளத்தின் மூலமாக அவளை இவர் அணுகிய போது தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காகவும் அர்த்தத்திற்காகவும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்ததை அவர் அறிந்து கொண்டார். அவள் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்த போது இவள் சரிபார்த்து கொண்டிருந்தார். டிசம்பர் மாதம் அவர் ஞானஸ்தானம் பெற்றார். இதை போன்ற அநேக அழைப்புகள் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த சகோதரரை போல மிக சிலரே செயலின் விளைவை பார்க்க செய்திருந்தனர். சரிபார்த்தலின் கொள்கையை நான் பலமாக நம்புவேன். ப்ரீச் மை காஸ்பல் என்ற ஊழியக்கார வழிகாட்டியில் சொல்லப்படுவதை போல சரிபார்த்தல் இல்லாமல் ஒரு அழைப்பை கொடுப்பது அதை முடிக்காமல் ஒரு பயணத்தை ஆரம்பித்ததைப் போல அல்லது அரங்கிற்குள் போகாமல் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி சீட்டு வாங்குவதை போன்றது. செயலை செய்து முடிக்காமல் கடமை அர்த்தமில்லாதது. அழைப்பது எப்படி என்பதை பற்றி மட்டுமல்ல, நமது அழைப்புகளை எப்படி சரிபார்ப்பது என்பதை பற்றியும் ப்ரீச்மை காஸ்பல் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மற்றும் அவரது பாவ நிவர்த்தியில் மனந்திரும்புதலின் ஞானஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதில் விசுவாசத்தின் மூலமாக மறுசாபித சுவிசேஷத்தை பெற அவர்களுக்கு உதவுவதால் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வர அழைப்பதாக ஊழிய பணியின் நோக்கம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறையில் அழைத்தல் நிச்சயமாக ஒரு பகுதி. ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்க மக்களை அழைப்பது மட்டுமே அங்கத்தினர்களின் ஊழிய பணி அல்ல, ஆனால் அது அதற்கும் மேலானதாக என்பதை கவனிக்கவும். அந்த மக்கள் விசுவாசத்தில் மனந்திரும்புதலில் உடன்படிக்கை செய்தவர்களுக்கான ஆயத்தத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதில் வளர்க்கிறார்களா என்பதை ஊழியக்காரர்களுடன் சரிபார்த்தலும் அதில் சேர்ந்திருக்கிறது. இந்த பின்தொடர்ந்து செயல்படுத்தல் அப்போஸ்தலர் நடபடிகளில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலினிடையே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை ஊற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியையும் பொன்னையும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என சொன்னான். கர்த்தரின் ஒரு ஊழியக்காரனிடமிருந்து அது ஒரு வல்லமையான அழைப்பு இல்லையா? ஆனால் அந்த அழைப்புடன் பேதுரு நிறுத்தவில்லை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என வேதத்தின் அடுத்த வசனம் நமக்கு கூறுகிறது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்.
And praising God. In other words,
வேறு வார்த்தைகளில் பேதுரு அவனுடைய ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தை சாதாரணமாக பயன்படுத்தி அந்த மனுஷனை எழுந்து நடக்க சொல்லவில்லை. அந்த மனுஷனை அணுகி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து அவனை தூக்கி நிறுத்தி அவனோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவனுடைய அழைப்பை சரிபார்த்தான். குறைந்தது வருஷத்திற்கு 4 முறை, காலாண்டிற்கு 1 முறை முழு நேர ஊழியக்காரர்களால் போதிக்கப்பட ஒருவரை அழைக்க உண்மையான விசுவாசத்தால் நமது பயத்தை நீக்குவதால் நாம் யாவரும் மிகச் சீராக ஊழிய பணியில் ஈடுபட பேதுருவின் எடுத்துக்காட்டை வைத்து உங்களுக்கு நான் கூறுகிறேன். அவர்கள் உண்மையாகவும் கர்த்தரிடத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்தின் உணர்த்துதலுடன் பரிசுத்த ஆவியால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கையால் பிடித்து அவர்களை தூக்கிவிட்டு அவர்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் அவர்களோடு நடக்க நமது அழைப்பை நாம் ஒன்று சேர்ந்து சரிபார்க்கலாம். தற்போது சபையில் உங்களுடைய அழைப்பு எதுவாயிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஊக்கமுள்ளவராயிருந்தாலும், பிரதி ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி இந்த முயற்சியில் உங்களுக்கு உதவ எல்லா அங்கத்தினர்களையும் நான் அழைக்கிறேன். நமது எல்லா விநியோக மையங்களிலும் இது கிடைக்கிறது. இணையதளத்தில் இலவசமாக கிடைக்கிறது. ஊழிய பணிக்கு இது ஒரு வழிகாட்டி புத்தகம். இது நம் அனைவருக்குமே ஒரு வழிகாட்டி புத்தகம். அதை படியுங்கள், வாசியுங்கள். பின்னர் அழைப்புகளினாலும் சரிபார்த்தலினாலும் கிறிஸ்துவண்டை எவ்வாறு ஆத்மாக்களை கொண்டு வருவது என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவ நீங்கள் கற்றுக்கொண்டதை பயன்படுத்துங்கள். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் சொன்னதை போல, ஒன்று சேர்ந்து வரவும் ஒன்று சேர்ந்து பிரயாசப்படவும் கர்த்தரின் திராட்சை தோட்டத்தில் உழைக்கவும் அவரிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வரவும் அங்கத்தினர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இதுவே நேரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். உலக சரித்திரத்தில் ஏராளமான முழு நேர ஊழியக்காரர்களால் நமது காலத்தில் கர்த்தர் அந்த ஜபத்திற்கு பதிலளித்தார். இந்த புதிய அதிகரித்த உண்மையுள்ள உழைப்பில் ஆத்துமாக்களின் பெரிய அறிவுடையில் அவருக்குதவ கர்த்தர் நமக்கு மற்றொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நமது விசேஷித்த ஊழியக்காரர்களுக்கு உதவும் ஆதரிக்கவும் அங்கத்தினர்களுக்கு நடைமுறை வழிகளே உள்ளன. உதாரணமாக, நீங்கள் பிரீஷ்மை காஸ்பல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லி அவர்களுடைய படிப்பில் அவர்கள் எதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டும்படி கேட்கலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் போது அங்கத்தினர்களுக்கும் முழு நேர ஊழியக்காரர்களுக்கும் இடையில் கர்த்தர் கட்டளையிட்டதை போல நிச்சயமாக அதிகரித்த நம்பிக்கை வளரும். ஆனால் சகல மனுஷரும் உலகத்தின் இரட்சகரான கர்த்தராகிய தேவனின் நாமத்தில் பேசும்படிக்கும் இதோ சாட்சி கொடுக்கவும் ஜனங்களை எச்சரிக்கவும் நான் உங்களை அனுப்பினேன். எச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய அண்டை வீட்டானை எச்சரிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தங்களுடைய முழுநேர ஊழியக்காரர்களுக்கு எழுதும் கடிதங்கள், மின்னஞ்சல்களில், பிரீச்மை காஸ்பலில், தங்களுடைய தனிப்பட்ட படிப்பிலிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை குடும்பத்தினர் நண்பர்கள் சேர்ந்து கொண்டால் விளைவை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? தங்களுடைய ஊழியங்களில் தங்களுடைய மகன்களும் மகள்களும் எதை படித்துக் கொண்டும் போதித்துக் கொண்டும் இருப்பார்கள் என்று அவர்கள் நன்றாக அறிந்து புரிந்து கொள்ளும் போது குடும்பங்களுக்கு வரும் ஆசீர்வாதங்களை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இதை நாம் செய்யும் போது ஒன்று சேர்ந்தும் தனிப்பட்டவர்களாகவும் நாம் பெறும் விசேஷித்த ஆசீர்வாதங்களின் பாவ நிவர்த்தியின் கிருபையை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவரிடத்தில் வர ஆத்துமாக்களை அழைப்பதிலும் பின்னர் அந்த அழைப்புகளை சரிபார்த்ததிலும் நாம் பங்கேற்கும் போது சாட்சி பகரும் அனைவருக்கும் இரட்சகர் இந்த ஆசீர்வாதங்களை வாக்களித்திருக்கிறார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கர்த்தர் சொன்னார், நீங்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் நீங்கள் சாட்சி சொன்னவைகளே தூதர்கள் பார்க்கும்படியாக பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களிட நிமித்தம் களி கூர்ந்தார்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படன, ஏனெனில் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த காரியங்களை முழு உலகத்திற்கும் சாட்சி கொடுப்பதிலும் ஜெபத்தின் ஆவியிலும் பவித்திரத்திலும் உங்கள் மனங்களில் உறுதியுள்ளவர்களாயிருக்க இந்த கட்டளையுடன் உங்கள் பாவங்களிலிருந்து நான் உங்களை மன்னிப்பேன். உலகம் உழுதலுமுள்ள சபையங்கத்தினர்களுக்கு மத்தியில் சாட்சியால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு அழைப்பு மற்றும் உண்மையான சரிபார்த்தலும் சேர்ந்த ஒரு பெருமகிழ்ச்சியை நான் கண்டேன். சமீபத்தில் நான் அர்ஜென்டினாவில் இருந்தபோது இந்த பொது மாநாட்டுக்கு முன் யாரோ ஒருவரை சபைக்கு அழைத்து வர அங்கத்தினர்களை நான் ஊக்குவித்தேன். 8 வயது ஜாஷுவா அதை கேட்டு அவனது நெருங்கிய நண்பனையும் அவனுடைய குடும்பத்தையும் போயனஸ் ஏர்ஸில் உள்ள அவர்களுடைய தொகுதியின் ஒரு சபை அழைப்பிற்கு அழைத்தான். ஜாஷுவாவின் அழைப்பையும் அவனுடைய உண்மையான சரிபார்த்தலையும் விவரிக்கிற சமீபத்தில் எனக்கு வந்த ஒரு கடிதத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அவர்கள் வருகிறார்களா என பார்க்க ஒவ்வொரு நிமிடமும் ஜாஷுவா வெளியில் வாசலுக்கு ஓடினான். அவர்கள் வருவார்கள் என்று எனக்கு தெரியும் என அவன் சொன்னான். காலம் கடந்தது. ஜாஷுவாவின் நண்பன் வரவில்லை. ஆனால் ஜாஷுவா கைவிடவில்லை. நிமிடத்திற்கு நிமிடம் முன் கதவை அவன் நேர்மையாக கவனித்தான். அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று அறிவித்து ஜாஷுவா குதிக்க ஆரம்பித்த போது எல்லாவற்றையும் தள்ளிவிடுவதற்கு நேரம் வந்துவிட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது முழு குடும்பமும் சபைக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை வரவேற்க ஜாஷுவா குதித்தெழுந்து அவனுடைய நண்பனை கட்டி தழுவினான். அவர்கள் யாவரும் உள்ளே வந்து சபையின் புது கட்டிடத்தை பார்த்து ரசித்தார்கள். சில கைப்பிரதிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு சில புதிய நண்பர்களோடு பரிச்சயமாகி அதிக நேரத்தை செலவழித்தார்கள். இந்த சிறுவனின் விசுவாசத்தை பார்க்கவும் ஆரம்ப வகுப்பு பிள்ளைகளும் கூட ஊழியக்காரர்களாகலாம் என்பதும் ஆச்சரியமாயிருக்கிறது. பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபை அங்கத்தினர்களாக நம்மோடு சேருகிற கோடிக்கணக்கான தேவனின் பிள்ளைகளை நாம் காண்போம் என்பது எனது சாட்சி. அவருடைய பணியை துரிதப்படுத்தவும் நமது முயற்சியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
May the Lord bless all of us in our efforts to hasten the work of salvation. I humbly
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன். ஆமென்.
Few feelings compare with the tender emotions.
பெற்றோர் அவரிடம் மெல்லிய உணர்ச்சிகளோடு சில உணர்ச்சிகளை தான் ஒப்பிடலாம். பரலோகத்திலிருந்து நேரடியாக ஒரு அருமையான குழந்தையை பெறுவதை விட இனிமையானது ஒன்றுமில்லை. என் சகோதரர் ஒருவர் ஒரு விசேஷித்த உணர்வை உணர்வு பூர்வமான விதத்தில் அனுபவித்தார். அவரது முதல் சிறிய மகன் வளர்ச்சி அடையாமல் பிறந்தான். 2 பவுண்டு 14 அவுன்ஸ் எடை மட்டுமே இருந்தான். ஹண்டர் தனது முதல் 2 மாதங்களை மருத்துவமனையில் பிறப்பதற்கு பிந்திய தீவிர நிகழ்ச்சி பிரிவில் கழித்தான். அந்த மாதங்கள் மிக மென்மையான மாதங்கள், ஏனெனில் எங்களை போல குடும்பத்தினர் அனைவரும் நம்பினோம். உதவிக்காக கர்த்தரிடம் விண்ணப்பித்தோம். சிறிய ஹண்டர் பிறரை சார்ந்தே இருந்தான். அவன் உயிர் வாழ தேவையான பலனை பெற போராடினான். அவனது அன்பான தகப்பனின் வலிமையான கை தன் ஆபத்திலிருந்து சிறு குழந்தையை ஊக்குவிக்க அவரது குழந்தையின் சிறிய கையை பிடித்தது. தேவனின் பிள்ளைகள் யாவருக்கும் அது அப்படியே இருக்கிறது. நமது பரலோக பிதா அவரது அளவற்ற அன்புடன் நம் ஒவ்வொருவரிடம் வருகிறார். எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நாம் கற்கவும் வளரவும் அவரிடம் திரும்பி வரவும் நமக்கு உதவி செய்யும் வாஞ்சிக்கிறார். மனுஷனின் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவதே நமது பிதாவின் நோக்கம் என அது விளக்குகிறது. கர்த்தரில் நாம் அதிக நம்பிக்கையும் விசுவாசியும் விருத்தி செய்யும் போது நம்மை ஆசீர்வதிக்கவும் விடுவிக்கவும் அவரது வல்லமையை நாம் பெறலாம். மார்மன் புத்தகம் அதன் பக்கங்கள் அனைத்திலும் தமது பிள்ளைகளை விடுதலை செய்யும் கர்த்தரின் வல்லமையை பற்றிய அழகிய தலைப்பை கொண்டுள்ளது. புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நீப்பை அதை அறிமுகம் செய்தான். 20 வசனத்தில் அவன் வாசிக்கிறான், கர்த்தருடைய உருக்கமான இரக்கங்கள் அவர் தெரிந்து கொண்டவர்களின் விசுவாசத்தை நித்தியமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய வல்லமையை பெருமளவும் அவர்களை பலவாக்குமளும் அவர்கள் எல்லோரும் மேலும் இருக்கும் என்ற அதிக இதோ நெப்பியாகிய நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள சத்தியங்களை நான் தனிப்பட்ட வழியில் அறிந்தேன். நமது பரலோக பிதா எவ்வளவு அருகில் இருக்கிறார், நமக்கு உதவ எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறார் எனவும் அறிந்தேன். ஒரு மாலை பொழுதியில் இரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுடன் காரில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு சிறுவன் தனிமையான சாலையில் நடந்து கொண்டிருந்ததை கவனித்தேன். அவனுடைய கடந்த பிறகு நான் திரும்பிச் சென்று அவனுக்கு உதவ வேண்டும் என்று வித்தியாசமாக உணர்ந்தேன். இரவில் அறியாதவர் அருகில் அவர் வருவது அவனை பயப்படுத்தலாம் என்று பயந்து தொடர்ந்து வண்டி ஓட்டினேன். போய் அந்த பையனுக்கு உதவு என்று வார்த்தைகளுடன் என் மனதில் அந்த பலமான உணர்வு மீண்டும் வந்தது. நான் அவனிடம் திரும்பிச் சென்று கேட்டேன், உனக்கு உதவி தேவையா? நான் உனக்கு உதவ வேண்டும் என்று உணர்ந்தேன். அவன் எங்களை நோக்கி திரும்பி அவனுடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோட உதவி செய்வீர்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வர பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட உணர்த்துதலால் உதவிக்காக அவனது ஜெபம் பதிலளிக்கப்பட்டது. ஆவியானிடமிருந்து தெளிவான வழிகாட்டுதலை பெறும் அந்த அனுபவம் மறக்க முடியாத அடையாளமாக இன்னமும் எனது இருதயத்தில் இருக்கிறது. மேலும் இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உருக்கமான இரக்கத்தினால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த பையனுடன் மீண்டும் தொடர்பு கொண்டேன். அந்த அனுபவம் என்னுடைய கதையை மட்டுமல்ல அவனுடைய கதையும் கூட என கண்டுபிடித்தேன். இப்போது டெரிக் நான்ஸ் தன் சொந்த குடும்பத்தை உடைய தகப்பன். கர்த்தர் நமது ஜபங்களை கேட்டு பதிலளிக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக அமைய இது உதவுகிறது. இந்த அனுபவத்தை நாங்கள் இருவரும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நாம் தனிமையில் இல்லை என்பதை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்பிக்க பயன்படுத்துகிறோம். அந்த இரவில் டெரிக் பள்ளி நேரத்திற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக தங்கியிருக்கிறான். கடைசி பேருந்தை தவறவிட்டிருக்கிறான். ஒரு இளம் 15 பருவத்தினராக வீட்டுக்கு அவனால் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நடக்க தொடங்கினான். அந்த தனிமையான சாலையில் அவன் நடந்த போது 1.5 மணி நேரம் கடந்தது. வீட்டுக்கு இன்னும் பல மைல்கள் இருந்தது. கண் பார்வையில் எந்த வீடும் இல்லை. அவன் பயந்தான். விரக்தியில் அவன் ஒரு கற்குவியலின் பின்னால் சென்று முழங்காலில் நின்று உதவிக்காக பரலோக பிதாவிடம் கேட்டான். டெரிக் சாலைக்கு வந்த சில நிமிடங்களில் இதற்காக ஜெபிக்க தேவைப்பட்ட உதவியை செய்ய நான் நின்றேன். இப்போது இந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு டெரிக் இப்போது நினைவு கூர்ந்தான். ஒரு எலும்பும் தோலுமான கிட்ட பார்வையுடைய சிறுவனாகிய என் மீது கர்த்தர் மனதாயிருந்தார். உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் அவர் என் சூழ்நிலையை அறிந்து எனக்கு உதவி அனுப்பும் அளவுக்கு என்னை நேசித்தார். அந்த கைவிடப்பட்ட சாலையோர சம்பவத்திலிருந்து அநேக நேரங்களில் கர்த்தர் எனது ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். அவரது பதில்கள் எல்லா நேரங்களிலும் உடனடியாக தெளிவாகவும் இருப்பதில்லை. ஆனால் அவர் என்னை அறிவது இன்று தெரிவது போல அந்த தனிமையான இரவிலும் தெரிந்தது. வாழ்க்கையின் இரண்டு நிழல்களில் என் உலகத்தை மூடும் போதெல்லாம் என்னை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வர எப்போதும் அவரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என நான் அறிவேன். டெரிக் சொன்னது போல எல்லா ஜபமும் உடனே பதிலளிக்கப்படுவதில்லை. ஆனால் உண்மையாகவே நமது பிதா நம்மை அறிகிறார். நமது இருதயங்களில் வேண்டுதல்களை கேட்கிறார். அவர் தனது அற்புதங்களை ஒரு சமயத்தில் ஒரு ஜபத்துக்காக ஒரு சமயத்தில் ஒரு நபருக்காக செய்கிறார். நாம் விரும்புகிற விதமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் வளர நமக்கு மிகவும் உதவக்கூடிய விதத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார் என நாம் நம்பலாம். நமது வழியை விட அவரது வழி சிறந்தது என நம்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது சித்தத்தை அவருக்கு அர்ப்பணித்து கடினமாக இருக்கலாம். ஆனால் அவரை போலவும் அவருக்கு நமக்கு கொடுக்க சமாதானத்தை கண்டுபிடிக்கவும் இது முக்கியமாகும். எனக்கே உதவி செய்ய முடியாது என்பதால் ஜெபிக்கிறேன். விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எல்லா சமயத்திலும் எனக்கு தேவை இருப்பதால் நாம் ஜெபிக்கிறேன். அது தேவனை மாற்றவில்லை, என்னை மாற்றுகிறது. வேதத்தில் கர்த்தர் நம்மீது தங்கள் நம்பிக்கை வைக்க அவரால் அவை செய்யப்பட்ட அவரால் விடுதலை செய்யப்பட்ட அநேக விவரங்கள் உள்ளன. கர்த்தரை சார்ந்திருந்து பலசாலையான கோயிலத்தின் கரங்களில் மரணத்தை தப்புவித்த இளம் தாவீதை நினைத்ததை பாருங்கள். அவனை கட்டியிருந்த கருகையிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனை நோக்கி வேண்டுதல்கள் செய்த நெப்பியை கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தரின் உதவியை ஜபத்தோடு நாளைய இளம் ஜோசப் ஸ்மித்தை நினைவு கொள்ளுங்கள். அவர் இருளின் வெள்ளமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு அதிசயமான பதிலை பெற்றார். ஒவ்வொருவரும் உண்மையான வித்தியாசமான சவால்கள் சந்தித்தனர். ஒவ்வொருவரும் விசுவாசத்துடன் செயல்பட்டு கர்த்தரில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொருவரும் உதவி பெற்றனர். நாம் நாளினது அவரது பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவனின் வல்லமையும் அன்பும் வெளியரங்கமாக்கப்படுகிறது. ஜிம்பாவே மற்றும் போஸ்ட்ராவில் உள்ள விசுவாசம் நிறைந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் அதை நான் அன்னமில் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு சிவரிட்டோவில் கிளையில் ஒரு உபாச சாட்சி கூட்டத்தில் பிள்ளைகள், இளைஞர்கள் மற்றும் வயதோந்தினோர் ஒரே மாதிரியான சாட்சிகள் நாம் தாழ்மையாக்கப்பட்டு உணர்த்தப்பட்டேன். ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் பற்றிய வல்லமையான அறிவிப்பை பகிர்ந்து கொண்டனர். சவால்களும் கடினமான சூழ்நிலைகளும் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு நாளையும் தேவனில் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றனர். நான் தேவனுடன் மிகவும் நன்றியுள்ளவளாய் இருக்கிறேன் என்று அந்த சொற்பாருடன் தங்கள் வாழ்க்கையில் அவரது கரம் இருப்பதை அங்கரித்து அவர்கள் அடிக்கடி தெரிவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசுவாசமிக்க குடும்பம் கர்த்தரில் அதிக நம்பிக்கையை எங்கள் தொகுதியின் அங்கத்தினருக்கு உதாரணமாக காட்டினர். அரண் மற்றும் வெனிட்டா கற்றால் அற்புதமான குடும்பத்துடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அரண் ஒரு வெற்றிகரமான தொழில் செய்தனர். சிலர் தூர இடங்களிலிருந்து வந்து ஒன்றாக கூடினர். அவர்களுக்கு ஒன்றாக இருக்க 40 வெளியேறப்பட்ட மணி நேரங்களே இருந்தன. கற்றல் குடும்பத்தினர் அவருக்கு மிக முக்கியமானது எது என கவனமாக தேர்வு செய்தனர். ஒரு குடும்ப படம், ஒரு குடும்ப விருந்து, சால்லேக் ஆலயத்தில் ஒரு கூட்டம். பெனிட்டா சொன்னால், நாங்கள் ஆலய கதவுகளை விட்டு வெளியே நடக்கும் போது இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றாக இருக்க பெற்ற அதுதான் கடைசி தருணம். ஆனால் இந்த வாழ்க்கையை விட அவர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்ற உறுதியுடன் அவர்கள் சென்றார்கள். பரிசுத்த ஆலய உடன்படிக்கையினத்தம் தேவனின் வாக்கு தத்தங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்றென்றைக்கும் ஒன்றாயிருக்க முடியும். அடுத்த 2 மாதங்கள் என்ன முடியாத அளவற்ற ஆசீர்வாதங்களால் நிறைந்தன. கர்த்தரில் அரண் மற்றும் வெனிட்டாவின் விசுவாசமும் நம்பிக்கையும் வெனிட்டாவின் வார்த்தையில் காணப்படுவது போல வளர்ந்தன. நான் அறிந்து கொண்டேன், எந்த குழப்பத்திலும் நீங்கள் சமாதானத்தையும் உணரலாம் என கற்றுக்கொண்டேன். கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறார் என்று அறிவேன். நீங்கள் கர்த்தரை நம்பினால் உண்மையாகவே நீங்கள் வாழ்க்கையின் சவால்கள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியும்.
You can overcome any of life's challenges.
அவர்களது மகள் ஒருத்தி சொன்னால், நாங்கள் எங்கள் பெற்றோரை கவனித்தோம், அவர்களது உதாரணத்தை பார்த்தோம், அவர்களது விசுவாசத்தையும் அதை எப்படி கையாண்டார்கள் என்று பார்த்தோம். நான் எந்த சோதனையை கேட்டிருக்கவே கூடாது, ஆனால் அதை ஒருபோதும் இழக்க மாட்டேன். நாங்கள் ஆவியால் சூழப்பட்டோம். உண்மையாகவே அர்ணனின் மரணம் கற்றியல் குடும்பத்தினர் விரும்பியதன் விளைவு அல்ல, ஆனால் அவர்களது இக்கட்டு விசுவாசத்தின் இக்கட்டு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் செய்ய வேண்டிய காரியங்களில் சரிபார்க்கும் பட்டியல் அல்ல, ஆனால் அது நமக்கு இருதயங்களில் வாழ்கிறது. சுவிசேஷம் கடினமானதல்ல, அது சிறகுகள். அது நம்மை தாங்குகிறது. அது கற்றியல் குடும்பத்தினரை தாங்கியது. ஒருவரை ஒருவரும் ஆலய உடன்படிக்கைகளும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவை செய்யப்பட்டு காத்து கொள்ளப்படுகின்றன. கர்த்தரை நம்புகிற திறமையில் அவர்கள் வளர்ந்தனர். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் அவரது பாவ நிவர்த்தியின் வல்லமையாலும்
பலப்படுத்தப்பட்டனர்.
நாம் நம்மை சுவிசேஷத்தின் பாதையில் காணும் போதெல்லாம் நமது கவலைகளும் சவால்களும் எதுவாயிருந்தாலும் டெரிக் ஆப்பிரிக்கா பரிசுத்த வான்கள் கற்றேல் குடும்பத்தினர் விசுவாசத்துடன் நமக்கு தேவையா இருக்கும் போது தேவனின் கரத்தை நாம் அடையாளம் நாம் ஜெபித்துடன் கர்த்தரில் நம்பிக்கையுடனும் நமது சவால்களை எதிர்பார்க்கலாம். அந்த விதமாக நாம் அவரை போலாகலாம். நம்முடைய ஒவ்வொருவரும் பேசி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நமது பிதாவாகிய தேவன் நம்மை ஒவ்வொருவாக அறிகிறார், நமக்கு உதவி செய்கிறார் என்று எனது தாழ்மையான ஆனால் உறுதியான சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். அவரது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமது உலகத்தின் சவால்களை ஜெபித்து பாதுகாப்புக்காக வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுவோம். நமது அவரில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.
choir and congregation
teach me to walk in the light endra paadalai ippozhudhu paadal kulavum sabaiyarum sernde elundhu nindru paaduvargal pinna sabaiyin thalamai aayuvathin ayyar Gary E. Stevenson பேச நாம் மகிழ்ச்சியுடன் கேட்போம். அவரை தொடர்ந்து பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டேவிட் ஏ. பெட்னார் பேசுவார். மூப்பர் பெட்னார் உரையாடின் முடிவில் ஏ சைல்ட்ஸ் பிரேயர் என்ற பாடலை பாடல் குழு பாடுவார்கள்.
This is the 184th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
The recent Olympic Winter Games
98 வெவ்வேறான விளையாட்டுகளில் 89 நாடுகளின் வீரர்கள் பங்கெடுத்ததில் சமீபத்திய ஒலிம்பிக்ஸ் விண்டர் கேம்ஸ் உலகத்தை ஈர்த்தது. குறிப்பாக இந்த வீரர்களில் 10 பேர் பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர்கள். அவர்களில் கிறிஸ்டோபர் ஃபோர்ட், நோயல் பைக்கஸ் ஸ்பேஸ் மற்றும் டோரா பிரைட் என்ற 3 பேர் பதக்கங்களை பெற்றார்கள். அவர்களுக்கும் போட்டியிட்ட வீரர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிற உங்களுடைய முக்கியமான ஆண்டுகளில் இருக்கிற இளம் ஆண்களே, இளம் பெண்களே, திருமணமாகாத இளம் வயதினரே, என்னுடைய சிந்தனைகள் உங்களை பற்றி இருக்க இந்த காலையில் இந்த விளையாட்டுகளை பற்றி நான் பேசுகிறேன். உங்களிடம் பேச ஒரு பெரிய உடனடி தேவை இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த உடனடி தேவையை நீங்கள் உணர பிற்கால பரிசுவான்களான இந்த விளையாட்டு வீரர்களில் ஒருவரான நோயல் பைக்கஸ் ஸ்பேஸின் கதையை முதலில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நோயலின் விளையாட்டில் வீரர்கள் ஓடும்போது வேகத்தை அதிகரித்து பின்னர் ஒரு சிறிய சுருக்கில் முதலில் தலையை உள் செலுத்துகிறார்கள். மிக முக்கியமான 4:60 ஓட்டத்தின் போது என்ன நடந்தது என்பதன் அடிப்படையில் வருஷக்கணக்கில் ஆயத்தப்படுகிறதில் ஒரு வெற்றியை அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கிறது. ஒரு பயங்கர விபத்தில் கால் உடைந்து போட்டியிட முடியாமல் முந்தைய 2006 ஒலிம்பிக்ஸில் நோயலில் கனவுகள் உடைக்கப்பட்டது. 1:10 நேரத்தில் குறைவாகி 2010 ஒலிம்பிக்ஸில் மீண்டும் அவளது கனவு சிணைக்கப்பட்டது. 2014 ஒலிம்பிக்ஸில் அவளது முதல் ஓட்டத்தை ஆரம்பிக்க அவள் காத்திருந்த போது அவளுடைய ஆர்வத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நோயலின் இறுதி ஓட்டங்கள் ஏறக்குறைய மிக துல்லியமாயிருந்தது. முடிவு கோட்டை தாண்டி தம்பின் மேடையை தாண்டி நான் செய்து முடித்தோம் என்று ஆரவரித்து அவளுடைய குடும்பத்தினரை தழுவியதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. பல ஆண்டுகளின் ஆயத்தம் அவளுக்கு பலனளித்தது. அந்த முக்கியமான சுருக்கமான 4 நிமிடங்களில் அவள் என்ன செய்தாள் என்பதை பொறுத்தே நோயலின் முழு ஒலிம்பிக்ஸ் கனவுகள் சார்ந்திருந்தது நியாயமற்றதென தோன்றலாம். ஆனால் அது அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவள் அவ்வளவு சிரத்தையுடன் ஆயத்தப்படுத்தினாள். 4 நிமிடங்களுடன் உடனடி தேவையின் முக்கியத்துவத்தையும் அது அவளுடைய எஞ்சிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானதென்றும் அவள் உணர்ந்தாள். 4 பேர் பாப்ஸ்லெட் பந்தயத்தில் வெண்கல பதத்தை வெற்றி கொண்ட அணியில் ஒரு அங்கத்தினராயிருந்த கிறிஸ்டபர் ஃபாக்ட் நாம் நினைவு கூற வேண்டும். இப்போது நித்திய ஜீவனுக்கு போகிற உங்கள் பாதை எவ்வாறு இந்த 4 நிமிட நிகழ்ச்சியை போலிருக்கிறதென கருத்தில் கொள்ளவும், நீங்கள் ஒரு நித்திய ஜீவி. நீங்கள் பிறப்பதற்கு முன் நீங்கள் ஆவியாயிருந்தீர்கள். ஒரு சுருக்கமான நேரத்திற்கும் நன்றாக செயல்படவும் பூமிக்கு வர ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவின் சமூகத்தில் நீங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டீர்கள். இந்த வாழ்க்கையை உங்களுடைய 4 நிமிடங்கள் நித்திய ஜீவனின் பரீட்சை நீங்கள் வென்றீர்களா இல்லையா என்பதை நீங்கள் இங்கிருந்த போது உங்களுடைய செயல்கள் தீர்மானிக்கும். இந்த ஜீவிய மனுஷருக்கு தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் ஒரு காலமாயிருக்கிறது. ஆம், இதோ இந்த ஜீவியம் எனும் காலம் தங்கள் பிரயாசங்களை செய்யும் காலமாயிருக்கிறது என அமலேக் தீர்க்கதரிசி விவரித்தான். ஒரு வழியில் உங்களுடைய 4 நிமிடங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. கடிகாரம் ஓடத் தொடங்கிவிட்டது. பந்தயங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என அப்போஸ்தலனாகிய பவுல் பொருத்தமாக கூறியதை தோன்றுகிறது. அதே வழியில்தான் ஒரு ஒலிம்பிக்ஸ் வீரனின் மிகச் சுருக்கமான செயலில் குதித்தல்கள் அல்லது சுருக்க விளையாட்டுகளுக்கும் பனிச்சறுக்கல்களுக்கும் திட்டங்கள், பாப்ஸ்லெட் பந்தயத்தில் திருப்பங்களை சமாளித்தல் அல்லது விரைவாக குன்றிற்கு சருங்கி போகுதல் போன்ற குறிப்பிட்ட செயல்கள் அத்தியாவசியமாக இருக்கிறது. குறிப்பிட்ட காரியங்கள் நிச்சயமாகவே அத்தியாவசியமாயிருக்கிறது. இதுவே நமது வாழ்க்கைக்கும் பொருந்தி இருக்கிறது. பூமியில் நமது ஆவிக்குரிய செயல்களின் மூலமாக நம்மை நகர்ந்துகிற சோதனைகள் நியமங்களின் தேவை பக்திக்குரிய வல்லமை வெளிப்படுத்தியிருக்கிறது. என்னுடைய இளம் நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெகுமதியை அடைவதை உறுதி செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க நான் உங்களை வலியுறுத்துகிறேன். அது எதுவாயிருக்கலாம் என ஒருவேளை இந்த மாநாட்டின் போது ஆவியானவர் உங்களிடம் மெல்லிய குரலில் உங்கள் வருங்காலத்தில் ஒரு நியமத்திற்காக மிகுந்த நோக்கத்தோடு ஆயத்தப்பட அல்லது நீண்ட காலத்திற்கு முன்னேற நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய ஒரு நியமத்தை பெற கூறலாம். அது எதுவாயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்காதீர்கள். சுய ஒழுக்கம் தேவை. அன்றாட ஜெபம், வேத படிப்பு, சபைக்கு செல்லுதல் உங்களுடைய பயிற்சிக்கு அஸ்திபாரமாயிருக்க வேண்டும். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல், நீங்கள் செய்த உடன்படிக்கைகளை கைக்கொள்ளுதல், இளம் வயதினரின் பலத்திற்காக கைப்பிரதியில் காணப்படுகிற கர்த்தரின் பின்வரும் தரங்களை பின்பற்றுவதில் ஒரு சீரான முறை தேவைப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை மெதுவாக அல்லது நிறுத்த பயன்படுத்துகிற காரியங்களை பற்றி ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். அப்படியானால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமத்திற்காக ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் என்று பவுலின் ஆலோசனையை பின்பற்றுவோம். மனந்திரும்ப இன்னமும் மிக தாமதம் இல்லை, ஆனால் சீக்கிரமே அது தாமதமாகலாம். ஏனெனில் நீங்கள் எப்போது மரிப்பீர்கள் என உண்மையில் யாருக்குமே தெரியாது. நான் ஏற்கனவே அதை பாழாக்கிவிட்டேன். என்னுடைய 4 நிமிடங்கள் ஏற்கனவே ஒரு ஏமாற்றம். நான் விட்டுவிடுவது நல்லது என எப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தால் அதை பற்றி நினைப்பதை நிறுத்துங்கள். மீண்டும் ஒருபோதும் அதை பற்றி நினைக்காதீர்கள். நமது செயல்களில் உள்ள தவறுகளை பாவனவர்த்தியின் அற்புதங்கள் சரிப்படுத்தும். மூப்பர் ஜெஃப்ரி ஆர் ஹாலன் போதித்ததை போல இன்னமும் விருப்பமில்லாதிருக்கும் உங்களுக்கு தேவனின் அன்பின் புதுப்பிக்கும் வல்லமையையும் அவருடைய கிருபையின் அற்புதத்தையும் பற்றி நான் சாட்சியளிக்கிறேன். நேரம் இருக்கிறது, தாமதிக்காதீர்கள் என போதகர் சொல்லுகிறதை போல நீண்டதாயிருந்தாலும் அது ஒருபோதும் அதிக தாமதமாயில்லை. நீங்கள் தனியாயில்லை என்பதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவார் என இரட்சகர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு குடும்பம், நண்பர்கள், தலைவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய உரைகள் சபையின் இளம் வயதினருக்கும் தாத்தா பாட்டிகளுமாயிருக்கூட பின்வருபவற்றை நான் சொல்லுகிறேன். அத்தியாவசியமான நியமங்களால் உடன்படிக்கை பாதையில் முன்னேற்றத்தை குறிக்க ஒரு குடும்ப கணக்கிடுதலை நடத்த ஒரு எளிய வழியை சமீபத்தில் மூப்பர் டேவிட் பெட்னார் விவரித்தார். தேவைப்படுகிறதெல்லாம் 2 பத்திகள் கொண்ட ஒரு காகித துண்டு, பெயர் மற்றும் அடுத்த அல்லது தேவையான நியமங்களுக்கான திட்டம். ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்களையும் பட்டியலிட்டு சமீபத்தில் இதை நான் செய்தேன். அவளுக்கு மத்தியில் சீக்கிரமே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு பேரனாகிய சிறு குழந்தையை ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தம் அவசியமாயிருக்கிற ஒரு 6 வயது பேரனை ஆசாரியத்துவத்திற்காக ஆயத்தமும் ஆலய முத்திரத்தில் அருகாமையில் இருக்கிற 18 வயதாகிற ஒரு மகனையும் நான் கவனித்தேன். நானே ஒரு சுருக்க ஓட்ட வீரனாக சறுக்கு பந்தயத்தில் ஆஸ்திரேலியா எல்டிஎஸ் விளையாட்டு வீரரான டோரா பிரைட்டன் வெள்ளி பதக்கத்தை வென்ற 4 நிமிட வெற்றி என்னை ஆச்சரியப்படுத்தியது. பின்பக்க டோரா ரோடியோ 702வதை முடித்து ஒரு நிறைவான ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்ததில் உலகத்தை அவள் வியக்க வைத்தாள். ஆயினும் அவளது போட்டியாளர்களை அணுகி அவர்களுக்கு அவள் காட்டிய கிறிஸ்துவை போன்ற அன்பை கண்டு உலகம் இன்னும் அதிகமாக வியப்புற்றது. முதல் ஓட்டத்தில் மிக மோசமாக ஓடிய அமெரிக்கா சறுக்க வீரர் கெல்லி கிளார்க் அவளுடைய 2வது ஓட்டத்தில் மிக நடுக்கமுடையவளாக இருப்பதை அவள் கவனித்தாள். கிளார்க் நினைவு கூறுகிறார், அவள் என்னை கட்டிப்பிடித்து நான் அமைதியாகும் வரை, நான் நிதானமாக மூச்சு விடும் வரை கட்டிப்பிடித்தார். ஒரு தோழிடமிருந்து தொழுவப்படுதல் நல்லது. பின்னர் கெல்லி கிளார்க் டோராவுடன் சேர்ந்து ஒரு வெண்கல பதத்தை வென்றாள். அவளுடைய வெள்ளி பதத்திற்கு அபாயமாயிருந்த அவளுடைய போற்றியாளரிடத்தில் இந்த வழக்கத்திற்கு மாறான அன்பின் செயலை பற்றி அவளிடம் கேட்கப்பட போது டோரா சாதாரணமாக சொன்னால், நான் ஒரு போட்டியாளர், என்னால் முடிந்த சிறப்பானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய சக போட்டியாளர்களும் அவர்களால் முடிந்த சிறப்பானதை செய்ய நான் விரும்புகிறேன்.
The time is now.
அன்பான நண்பர்களே, இது உங்களுடைய 4 நிமிடங்கள். இப்பொழுதே இந்த நேரம் உங்களுடையது. உங்களுடைய திறமைகளில் எனது முற்றிலுமான நம்பிக்கையை நான் தெரிவிக்கக் கொள்கிறேன். ஒரு ஜீவிக்கிற தீர்க்கதரிசியான தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் மற்றும் நமது இரட்சகரும் மீட்பருமாக அவரது பாத்திரத்தின் ஆசீர்வாதத்தின் எனது சாட்சியுடன் நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனும் அவருடைய பரிசு நாமத்தில் ஆமேன்.
I have a dear friend who
and then erige nanbar tanakku thirumanam thirumanamana todakka aanugalil tanakku naangu sakara sarukku vandi thevai ena mudivu seidar adu avarku thevai illai enbadil avarada manavi urudiya irundar aanal pudhiya vandiyai mattum virumbinar akkanavan manavi idaiyana vilayaatana urayadal appadi pattadai vaanguvadan saadagappa பாதகங்களை பற்றிய கருத்துக்களை பேச தூண்டியது. இணையவில் நமக்கு ஒரு புதிய நான்கு சரக்கு விசை சரக்கு வண்டி தேவை. அவள் கேட்டால், நமக்கு புதிய வண்டி தேவை என ஏன் நினைக்கிறீர்கள்? அவர் அவளது கேள்விக்கு பரிபூர்ணமான பதில் என நம்பிய பதிலை சொன்னார். ஒரு பயங்கர புயலின் போது நமது பிள்ளைகளுக்கு பால் தேவைப்பட்டால் மளிகை கடைக்கு செல்ல ஒரே வழி சரக்கு வண்டி தான். அவரது மனைவி புன்னகித்து பதிலளித்தால், நாம் சரக்கு வண்டி வாங்கினால் பால் வாங்க நம்மிடம் பணம் இருக்காது. அதனால் அவசரத்துக்கு கடைக்கு போவது பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? வெகு நேரம் தொடர்ந்து ஒன்றாக ஆலோசித்து கடைசியாக வண்டியை வாங்க முடிவு செய்தனர். புதிய வண்டியை வாங்கிய உடனே என் நண்பர் வண்டியின் பயன் பற்றியும் அதை வாங்க விரும்பியதற்கான காரணங்களை மதிப்பிட செயல் வழக்க காட்ட விரும்பினார். ஆகவே அவர் தங்கள் வீட்டுக்கு தேவையான விறகை வெட்டி கொண்டு வர முடிவு செய்தார். இலையுதிர் காலத்தில் ஏற்கனவே பனி விழுந்து மலையில் விறகு கண்டுபிடிக்க நினைத்தார். அவர் மலையேறும் வண்டியை ஒட்டி செல்லும் போது மெதுவாக பனி ஆழமானது. வழுக்கான சாலை நிலைமைகளை என் நண்பர் கண்டார். ஆனால் மிகுந்த நம்பிக்கையுடன் புதிய வண்டியில் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தார். துக்கப்பட்டதாய் என் நண்பர் பனிப்படர்ந்து சாலையில் வெகு தூரம் சென்றார். விறகு வெட்ட அவர் முடிவு செய்த இடத்தில் சாலையை விட்டு வண்டியை வெளியே திருப்பிய போது அவர் மாட்டிக்கொண்டார். புதிய வண்டியின் எல்லா சக்கரங்களும் பனியில் சூழ்ந்தன. இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் வெட்கமும் கவலையும் அடைந்தார். என் நண்பர் முடிவு செய்தார், நான் இங்கு உட்கார்ந்திருக்க மாட்டேன். அவர் வண்டியிலிருந்து இறங்கி விறகு வெட்டத் தொடங்கினார். கடுமையான பாலத்தை வண்டியின் மீது பின்பகுதியில் முழுவதும் நிரப்பினார். பின்பு என் நண்பர் இன்னொரு முறை பணியிலிருந்து வெளிவர முயற்சிக்க முடிவு செய்தார். அவர் வண்டியின் கியரை போட்டு ஆக்சிலரை அழுத்தவே மெதுவாக முன்னேற தொடங்கினார். மெதுவாக வண்டி பாலியை விட்டு வெளியே வந்து சாலையில் திரும்பவும் வந்துவிட்டது. கடைசியாக அவர் மகிழ்ச்சியான தாழ்மையாக்கப்பட்ட மனுஷராக வீடு செல்ல சுந்தர மனுஷனானார். எனது நண்பர் வண்டி மற்றும் விறகு பற்றிய இக்கதையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது முக்கியமானது பாடங்களை நான் வலியுறுத்தும் போது பரிசுத்த ஆவியானவரின் உதவிக்காக நான் ஜபிக்கிறேன். பணியிலிருந்து வெளியேறவும் சாலைக்கு திரும்ப வரவும் முன்னேறி செல்லவும் அவருக்கு தேவையான இழுப்பை விறகு சுமைதான் கொடுத்தது. அந்த பாரம்தான் அவரது குடும்பத்துக்கு வீட்டுக்கு திரும்ப செய்தது. நாம் ஒவ்வொருவரும் கூட ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம். நமது தனிப்பட்ட சுமை தேவைகளை சந்தர்ப்பங்களையும் விருப்புகளையும் பொறுப்புகளையும் சிலருக்கு சிலாக்கியங்களையும் உபத்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் விருப்பங்களையும் நெருக்கடிகளையும் கொண்டுள்ளன. நாம் அவ்வப்போது ஜபத்துடனும் நமது பாரத்தை மதிப்பிடும் போது இரண்டு மாதிரி கேள்விகள் உதவிடும். நான் சுமக்கிற சுமை குறுகலானது இடுக்கமான பாதையில் கிறிஸ்துவில் விசுவாசத்துடன் முன்னேறி செல்லவும் சிக்கிக்கொள்ளுவதை தவிர்க்கவும் எனக்கு சாத்தியமாக்கிற ஆவிக்குரிய இழுப்பை கொடுக்குமா? நான் சுமக்கிற பாரம் நான் இறுதியாக பரலோக பிதாவிடத்துக்கு திரும்பக்கூடிய போதுமான ஆவிக்குரிய இழுப்பை உருவாக்குமா? சில சமயங்களில் நாம் தவறாக மகிழ்ச்சி என்பது பாரமின்றி இருப்பது என நம்புகிறோம். ஆனால் ஒரு சமையை சுமந்து மகிழ்ச்சியின் திட்டத்துக்கு தேவையானதும் இன்றியானதுமான பாகமாகும். நமது தனிப்பட்ட சுமை ஆவிக்குரிய இழப்பை உருவாக்க வேண்டும் என்பதால் அநேக அருமையான ஆனால் மிக முக்கிய காரியங்களிலிருந்து தவறாக இழுக்கப்பட்டு தவறாக வழி நடத்தி சுற்றியிருப்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ரட்சகர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனதாழ்மையாயிருக்கிறேன் என என் நுகத்தை உங்கள் மேல் வைத்து கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு நுகம் என்பது இரண்டு இறுதிகள் அல்லது பல பிற பிராணிகளை இணைக்க பொதுவாக பயன்படுத்தப்பட்டு அவை ஒரு பாரத்தை ஒன்றாக இழுக்க சாத்தியமாகிறது. என் நுகத்தை உங்கள் மேல் வைத்து கொள்ளுங்கள் என்ற கர்த்தரின் விசேஷத்தில் தனிப்பட்ட அழைப்பை கருத்தில் கொள்ளுங்கள். பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து காத்து கொள்ளுதல் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கிறது. சுருக்கமாக நமது முழு முயற்சிகளும் அவருக்கு சமமாகவே அப்பிடப்படவோ முடியாததென்றாலும் அவரை சார்ந்திருக்கவும் அவரோடு சேர்ந்து இழுக்கவும் இரட்சகர் நம்மை அழைக்கிறார். நாம் ஒருபோதும் தனிமை இல்லை, இருக்க வேண்டியதும் இல்லை. பரலோக உதவியுடன் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லலாம். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மூலம் நாம் நமது சொந்த திறமைக்கு பலனுக்கும் மேலாக பெறலாம். கர்த்தர் அறிவித்தது போல, ஆகவே உங்கள் பயணத்தை தொடருங்கள், உங்கள் இருதயம் களிர் கூறுவதாக, ஏனெனில் இதே முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். மார்மன் புத்தகத்தில் ஆமலன் ஆல்மாவையையும் அவனது ஜனத்தையும் துன்புறுத்திய உதாரணத்தை கருத்தில் கொள்ளவும். தங்கள் உபதிரவங்களில் இஷீஷர்களுக்கு கர்த்தரின் குரல் வந்தது, என்னிடத்திலே நீங்கள் செய்த உடன்படிக்கையை நான் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் சிறுசுகளை உயர்த்தி கவலைப்படாதிருங்கள். நான் என் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். அடுத்த வசனத்தில் ஆல்மா மற்றும் அவனது ஜனத்தில் விவரத்தை பார்க்கும்போது இரட்சகரின் வார்த்தைகளை நினைவு கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலக்குவாகவும் இருக்கிறது. உங்களின் தோள்களிலே சுமத்தப்படுகிற சுமைகளை நீங்கள் உணராமல் அவைகளை இலக்குவாக்குவேன். ஒரு வாரம் உடனேயும் நிரந்தரமாகவும் எடுத்து என்று இந்த வசனம் கூறுவதாக நம்மில் அநேகர் நினைக்கலாம். எனினும் அடுத்த வசனம் சுமை எவ்வாறு இலக்குவாக்கப்படுகிறது என விளக்குகிறது. ஆல்மாவின் மீது அவனுடைய சகோதரர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகள் இலக்குவாக்கப்பட்டன. ஆம், அவர்கள் நிர்விசாரணமாய் தங்களுடைய சுமைகளை சுமக்க கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு மகிழ்ச்சியோடும் பொறுமையாயிருந்து கீழ்ப்படிந்தார்கள். சவால்களும் கஷ்டங்களும் உடனே ஜனங்களிடமிருந்து அகற்றப்படுவதில்லை, ஆனால் ஆல்மாவும் அவனது சகோதரர்களும் பலப்படுத்தப்பட்டார்கள். அவர்களது அதிகரிக்கப்பட்ட திறமை சுமைகளை இலக்குவாக்கின. இந்த நல்ல ஜனங்கள் பாவ நிவர்த்தியின் மூலம் பிரதிநிதிகளாக செயல்பட வல்லமையளிக்கப்பட்டனர் மற்றும் தங்கள் சூழ்நிலைகளில் தாக்கம் உண்டாக்கினார்கள். கர்த்தரின் பலத்தில் ஆல்மாவும் அவனது ஜனமும் எரிகோம்லோ தேசத்துக்கு பாதுகாப்பாக சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவனைவத்திய ஆத்மா ஆதாமின் வீழ்ச்சியின் தாக்கங்களை மேற்கொள்வது மட்டுமின்றி நமது தனிப்பட்ட பாவங்களையும் மறுதல்களையும் விட்டு விடுவதை சாத்தியமாக்குகிறது. நமது வாழ்க்கையில் பாவத்தின் தாக்கத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி தேவைப்படும் போது அவரது மீட்கும் வல்லமையினால் நாம் சுத்தமாகவும் சாத்தியமாக்கி இருக்கிறது. நாம் நமது சுமையை தனியாகவோ சுமக்க வேண்டும் என பிடிவாதலும் தன்னம்பிக்கையாலும் ஒழுக்கத்தாலும் மற்றும் நமது அறிந்த குறைவான திறமைகளுடனும் தவறாக நம்புகிறோமா என எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்காக மறிக்க இயேசு கிறிஸ்து உலகுக்கு வந்தார் என்பது ஒரு விஷயம். கர்த்தர் அவரது பாவ நிவர்த்தி மூலமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நம்மை வாழ்ந்திருக்க செய்ய வழிகாட்டிட மட்டுமின்றி ஆனால் நம்மை பலப்படுத்தவும் குணமாக்கவும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை பாராட்டவும் வேண்டும். ஏன் மற்றும் எப்படி இரட்சகர் நமக்கு சாத்தியப்படுத்த முடியும் என ஆல்மா விளக்கினான். அவர் ஜனங்களுடைய துன்பங்களையும் நோய்களையும் தம்மால் ஏற்றுக்கொள்ளுவார் என்ற வசனம் நிறைவேறும்படியாய் அவர் புறப்பட்டு போய் சகலவித துன்பங்களையும் உபதிரங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார். தம்முடைய ஜனத்தை கட்டியிருக்கிற மரண கட்டுகளை அவிழ்க்கும் பொருட்டு அவர் மரணத்தை தம் மீது ஏற்றுக்கொள்வார். தம் ஜனத்துடைய பலவீனங்களுக்கு தக்கதாக அவர்களுக்கு மாம்சத்துக்கேற்ப ஒத்தாசை புரிவதென்படி என்று தாம் அறிந்து கொள்ளும்படிக்கு மாம்சத்தம் உருக்கமான இரக்கத்தினால் நிறைக்கும்படிக்கும் அவர்களுடைய பலவீனங்களை தம் மேல் ஏற்றுக்கொள்வார். நமது வருத்தங்களுக்காகவும் கோபங்களுக்காகவும் நமது சோர்வுகளுக்காகவும் இழப்புக்காகவும் நாம் அனுபவிக்கிற அநீதிகளுக்காகவும் ஆக்கிரமங்களுக்காகவும் நம்மை தடங்கள் செய்கிற உணர்வு பூர்வ கஷ்டங்களுக்காகவும் அவர் நமக்காக மறைந்தார். உலகத்தில் முதலில் இரட்சகர் அனுபவிக்காத நீங்களோ நானோ ஒருபோதும் எதிர்கொண்டோ சரீர வேதனையோ ஆவிக்குரிய காயமோ ஆத்மா விலகமோ ஊனமோ அல்லது பலவீனமோ இல்லை. பலவீனமாக நேரத்தில் நாம் இது எப்படிப்பட்டதென்று யாருக்கும் தெரியாது, யாரும் புரிந்து கொள்ளவில்லை என அலறலாம். ஆனால் தேவகுமாரன் பரிபூர்ணமாக புரிந்து கொள்கிறார் மற்றும் அறிகிறார். ஆனால் அவர் நமது தனிப்பட்ட சுமைகளை தாங்கினார். அவரது முடிவற்ற மற்றும் நித்திய பலியினமித்தம் அவருக்கு பரிபூர்ண சுய அனுபவம் உண்டு. அவரது இரக்கத்தின் கரத்தை நமக்கு நீட்டி முடியும். நாம் ஒருபோதும் அறிந்திராதாக நம்மை அடைந்து தொட்டு உதவி செய்து குணமாக்கி பலப்படுத்தி நமது சுயபலத்தை சார்ந்து மட்டுமே நாம் செய்ய முடியாததை செய்ய நமக்கு உதவி செய்கிறார். உண்மையாகவே அவரது நுகம் எளிதாகவும் அவரது சுமை இலகாகவும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் சொந்த பாரத்தை அளவிடும் போது இரட்சகரின் பாவநிவர்த்தி பற்றி படிக்கவும் ஜபிக்கவும் அதிகம் கற்கவும் அழைக்கிறேன். நமது பூலோக மனதால் பாவநிவர்த்தி பற்றி அதிகம் காரியங்களை நாம் உணர முடியாது. ஆனால் பாவநிவர்த்தி பற்றி அநேக காரியங்களை நாம் புரிய வேண்டும். எனது நண்பருக்கு அந்த விறகு சுமை உயிர் காக்கும் இழப்பை கொடுத்தது. 4 சக்கர இழுவை இருந்த போதிலும் காலியான வண்டி பணியை பணியோடு செல்ல முடியவில்லை. அந்த சுமைதான் என் நண்பர் சிக்காமல் இருக்கவும் சாலைக்கு திரும்பி வரவும் முன்னேறி செல்லவும் தன் குடும்பத்திற்கு திரும்பி வரவும் சாத்தியமாய் இருந்தது. நமது ஒவ்வொருவராவது வாழ்க்கையின் தனிப்பட்ட சுமைகள் பரிசுத்த மோசியாவின் நன்மைகளையும் இரக்கத்தையும் கிருபைகளையும் சார்ந்திருக்க நமக்கு உதவுகின்றன. நமது சுமைகளை இலக்குவாக சுமக்க நமக்கு இரட்சகர் உதவுவார் என நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் அவருடன் பரிசுத்த உடன்படிக்கைகள் மூலம் நுகத்தில் இணைக்கும்படும் போது நமது வாழ்க்கையில் அவரது பாவநிவர்த்தியின் சாத்தியமாக்கும் வல்லமையை பெறும்போதும் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள நாடி அவரது சித்தப்படி வாழ்வோம். நமது சித்தப்படி சூழ்நிலைகள் மாற இடைவிடாமல் ஜபிப்பதை விட மாற்றத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் மாறவும் அல்லது நமது சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளவும் பலனுக்காக ஜபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் இரட்சகரின் பாவநிவர்த்தியால் சிறந்தவர்களாகுவோமாக. இந்த சிறப்பான பரிசுத்த ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்துவே நமது மீட்பர் என நான் பிரகடனம் செய்கிறேன். அவர் ஜீவிக்கிறார், நம்மை கழுவுவார், குணமாக்குவார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார். இவற்றை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
Sacred Sabbath day, I declare my witness that Jesus the Christ is our Redeemer. I testify he lives and will cleanse, heal, guide, protect, and strengthen us. Of these things I joyfully testify in the sacred name of the Lord Jesus Christ. Amen.
We are grateful to the choir for the beautiful music they have provided. We likewise extend appreciation to those who have spoken to us this morning. Our concluding speaker for this session will be our beloved prophet, President Thomas S. Monson. Following President Monson's remarks, the choir will sing, "Guide us, O thou great Jehovah," and the benediction will be offered by Sister Neil F. Marriott, second counselor in the Young Women General Presidency. President Monson.
My beloved brothers and sisters,
என் அன்பான சகோதர சகோதரிகளை, நமது இரட்சகர் மனுஷர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சோதிக்கும்படி நியாய சாஸ்திரத்தினால் கேட்கப்பட்டார். போதுகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமாக இருக்கிறது? இயேசு பதிலளித்தார், மத்தியோ பதிவு செய்கிறார், உன் தேவனாகிய கர்த்தனிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இரட்சகரின் வாக்கியத்தோடு பிறகு விவரத்தை முடிக்கிறான், இவைகளும் பெரிய கற்பனை, வேறென்றும் இல்லை. இந்த உலக பயணத்தில் நமது சகா பயணிகளில் நாம் நேசிக்கவில்லையானால் நாம் உண்மையாக தேவனை நேசிக்க முடியாது. அதுபோல நாம் அனைவரின் பிதாவாகிய தேவனை நேசிக்கவில்லையானால் நாம் முழுமையாக நமது சக மனிதரை நேசிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறான், தேவனிடத்தில் அன்பு கூறவன் தான் சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் பரலோக பிதாவின் ஆவி பிள்ளைகள். அதனாலே நாம் சகோதர சகோதரிகள், நாம் இதை மனதில் வைத்திருக்கும் போது தேவனின் பிள்ளைகளை அனைவரையும் நேசிப்பது எளிதாகும். உண்மையிலே சூஷியத்தின் முக்கிய சமரசம் அன்பாகும். இயேசு கிறிஸ்து நமது உதாரணம், அவரது ஜீவியும் அன்பின் சரித்திரம். அவர் நோயாளிகளை குணமாக்கினார், சிறுமைப்பட்டவர்களை உயர்த்தினார், பாவிகளை ரட்சித்தார். முடிவில் ஒரு வெறிப்பிடித்த கூட்டம் அவரது ஜீவனை வாங்கியது. இருப்பினும் கொல்கத்தா மலையிலிருந்து அவரது வார்த்தைகளை கேட்கிறேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னா என்று அறியாதிருக்கிறார்களே. மனதுருக்கம் மற்றும் அன்பு பற்றிய உலகின் உன்னதமான வார்த்தைகள். அன்பு வெளியாரங்களின் அநேக தன்மைகள் உள்ளன. பாசம், பெருமை, சுயநிலைமை, புரிந்து கொள்ளுதல் மற்றும் மன்னித்தல் போன்றவை. நமது அனைத்தும் தொடுப்புகளை இவையும் பிற குணங்களுக்கு நமது இதயத்துள் அன்பை பறக்க உதவும். வழக்கமாக நமது அன்பு ஒருவருக்கொருடன் அன்றாட உரையாடலில் கட்டப்படும். ஒருவரின் தேவையை அறிந்து அதற்கு பிரதி உத்தரமாக செய்வது நமது திறமையின் மிக முக்கியமானதாகும். இந்த குறுங்க கவிதையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உணர்வை நான் எப்பொழுதும் பேணி காத்திருக்கின்றேன். இரவில் அழுதுகிறேன், பார்வை குறைவாய் இருந்ததற்காக, அதுவும் மற்றொருவரின் தேவைக்காக என்னை குருடனாக்கின. ஆனாலும் நான் மனம் வருந்தவில்லை, சிறிது அதிகமாக பாசமாக இருந்ததற்காக. அண்மையில் பாசமான அன்பின் உதாரணத்தில் நெஞ்சை தொடும் உதாரணம் தெரிவிக்கப்பட்டேன். அது எதிர்பாராத விளைவுகளை கொடுத்தது. 1933 வருடத்தில் மகாமந்த நிலையின் மித்தம் வேலை வாய்ப்பு அரிதாயிருந்தது. அந்த இடம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கிழக்கு பகுதி. ஆர்லின் பிஸ்கர் இப்பொழுதுதான் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருந்தால், நீண்ட வேலை தேர்தலுக்கு பிறகு தைலுக்காரியாக ஒரு ஆடை தொழிலாளகத்தில் கடைசியில் வேலை பெற முடிந்தது. ஆலை ஊழியர்கள் தினமும் சரியாக தைத்து ஒவ்வொரு துணிக்கும் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதிகம் தயாரித்தால் அதிகம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் ஆலையில் பணி தொடங்கிய உடனே அவளை குழப்பி விரக்கி ஏற்படுத்தியது. ஒரு நடவடிக்கையை சிந்தித்தாள். அவள் தையல் இயந்திரத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தைத்து கொண்டிருந்த முடிவு பெறாத துணியை பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி செய்ய யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. ஏனெனில் பிற தையற்காரர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த துணிகளை முடிக்க அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்லின் உதவியும் நம்பிக்கையின்றியும் உணர்ந்தாள். அமைதியாக அழத் தொடங்கினாள். அவளுக்கு எதிரே பெர்னிஸ் ராக் உட்கார்ந்திருந்தாள். ஒரு தயாரிக்காரியாக அவள் வயது அதிகமானாலும் அதிக அனுபவமும் உள்ளவளாகவும் இருந்தாள். ஆர்லின் குழப்பத்தை கவனித்து பிரான்ஸ் தன் வேலையை விட்டுவிட்டு ஆர்லின் அருகில் சென்று அன்போடு அவளுக்கு அறிவுரையும் உதவியும் செய்தாள். ஆர்லின் நம்பிக்கை அடையும் விரைவில் அந்த துணியை வெற்றிகரமாக முடிக்க விரைவிலும் அவள் இருந்தாள். அவள் உதவியால் இருந்து அவள் தைத்து முடித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இழந்து ஃபேன்ஸ் தன் தையில் இருந்ததுக்கு திரும்பி சென்றாள். இந்த ஒரு அன்பான செயலால் பெர்னிஸும் ஆர்லினும் வாழ்நாள் நண்பர்களாயினர். இருவரும் திருமணாகி பிள்ளைகளை பெற்றனர். 1950 சபை அங்கத்தனாக இருந்த பெர்னிஸ் ஆர்லினுக்கு அவளுடைய குடும்பத்துக்கும் ஒரு மர்மன் புத்தகம் பிரிதிசை கொடுத்தாள். 1960 ஆர்லினும் அவளது கணவரும் பிள்ளைகளும் சபையின் அங்கத்தினரான ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டனர். பின்னர் தேவனின் பரிசுத்த ஆலயத்தில் முத்திரிக்கப்பட்டனர். குழப்பத்திலும் உதவி தேவைப்பட்ட அவள் அறியாத ஒருவருக்கும் உதவி சென்றதால் ஹெர்னிஸ் காட்டிய மனந்துருகிய விளைவாக என்னென்றைக்கும் உயிரிழப்பவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் இப்பொழுது இரட்சகருக்கும் சுவிசேஷ நியமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்ட நமக்கு வாய்ப்புகள் கொண்டு படுகின்றன. தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பெல் சொன்னார், கார் நிறுத்தும் இடங்களிலும் ஆளுவாளங்களிலும் எலிவேட்டர்களிலும் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நாம் நேசிக்கவும் சேவை செய்யவும் தேவன் நமக்கு கொடுத்த மனகுலத்தின் ஒரு பகுதியானர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியிருக்கும் அனைவருக்கும் நாம் சகோதர சகோதரிகளை நாம் கருத முடியாவிட்டாலும் மனகுலத்தின் புது சகோதரத்தை பற்றி பேசுவது நமக்கு நன்மை ஆகாது. நமது அன்பை காட்ட வாய்ப்புகள் நமக்கு அடிக்கடி எதிர்பாராமல் வருகிறது. 1981 அக்டோபரில் ஒரு செய்தி தாளில் அடிப்பட்ட வாய்ப்பின் உதாரணம் வந்தது. அந்த வெற்று துண்டை எனது கோப்புக்குள் 30 மேலாக நான் வைத்திருப்பும்படியாக அது சம்பந்தமான அன்புடன் மனந்துருகத்துடன் நான் கவரப்பட்டேன். 150 பயணிகளை சுமந்து கொண்டு அலாஸ்காவின் ஆங்கரேஜிலிருந்து வாஷிங்டன் சியாட்டிலுக்கு நிற்காமல் பறந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் மிகவும் காயப்பட்ட குழந்தையை சுமந்து செல்ல ஒரு தூர அலாஸ்காவின் நகரத்துக்கு திரும்பி விடப்பட்டதை அந்த கட்டுரை கூறப்படுகிறது. தனது வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு கண்ணாடி துண்டின் மீது விழுந்து 2 சிறுவன் கையில் இரத்த குழாய் வெட்டுப்பட்டது. அந்த நகரம் அங்கரேஜுக்கு தெருக்க 450 கண்டிப்பாக விமானம் பாதையில் இல்லை. எனினும் அங்கிருந்த மருத்துவர்கள் உதவிக்காக வேண்டுக் கொள்ள விடுத்தனர். ஆகவே விமானம் அந்த பிள்ளைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கும்படியாக சியாட்டலுக்கு கொண்டு வர திரும்பி விடப்பட்டது. அந்த விமானம் அந்த நகரில் அருகில் இறங்கிய போது அச்சிறுவன் சீட்டின் பயணம் விரை உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு மோசமாக ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கின்றன என்று மருத்துவர்கள் விமானிடம் தெரிவித்தனர். அலாஸ்காவின் ஜுனவா என்ற மருத்துவமனை உள்ள அருகில் பட்டணத்துக்கு இன்னும் 200 பறக்க முடிவைக்கப்பட்டது. சிறுவனை ஜூனோவுக்கு கொண்டு சென்ற பிறகு பல மணி நேரம் தாமித்து விமானம் சியாட்டலை நோக்கி சென்றன. அதிகமானோர் தங்களை வேலைகளிலும் தொடுப்பு விமானங்களிலும் தவறவிட்டாலும் ஒரு பயணி கூட புகார் செய்யவில்லை. உண்மையிலே நிமிடங்களில் மணிகளும் செல்ல செல்ல அச்சிறுவனுக்கு அவனது குடும்பத்துக்கும் ஒரு கணிசமான தொகையை அவர்கள் வாசலளித்தனர். சியாட்டில் விமானம் துறையிறங்கியது போது அந்த பையன் குணமடைந்தா விடுவான் என்று வானொலி மூலம் தான் பெற்ற அறிவிப்பை விமானி சொன்ன போது பயணிகள் உற்சாகத்தில் குதூகலம் அடைந்தார்கள். என் மனதில் வேத வார்த்தைகள் வந்தன, தயாளத்திலும் கிறிஸ்துவின் துய அன்பாயிருக்கிறது, கடைசி நாளில் போது அதை உடையவனாய் காணப்படுகிறானோ எவனும் நன்மையடையுவான். சகோதர சகோதரிகளே, நமது அன்பை தெரிவிக்கக்கூடிய சில பெரிய சந்தர்ப்பங்கள் நமது வீடுகள் சுவர்களுக்குள் வரலாம். குடும்பம் வாழ்க்கையின் இருதயமே அன்பாக்கத்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் அடிக்கடி அப்படி இருப்பதில்லை. அதிகமான பொறுமை இன்மை, அதிக வாக்குவாதம், அதிகம் சண்டைகள், அதிக கண்ணீர்கள் இருக்கலாம். தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி புலமினார், நாம் மிகவும் நேசிக்கிறவர்கள் நமது கடினமான வார்த்தைகளுக்கு அடிக்கடி ஏன் ஈழாகிறார்கள்? நாம் ஏன் சில சமயங்கள் கடினமாக வெட்டுகிற பட்டாயங்கள் போல் பேசுகிறோம்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையானது காரணங்கள் பொருட்டல்ல. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற கட்டளை நாம் காத்து கொண்டால் நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு மரியாதையோடும் நடத்த வேண்டும். உண்மையாகவே உலக்கப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் சில சமயங்கள் இருக்கும்.
When it is necessary for us to reprove another, we afterwards show forth an increase of love. I would hope that we would strive always to be considerate and to be sensitive to the thoughts and feelings and circumstances of those around us. Let us not demean.
துரக்கமாகவும் ஊக்குவிவரமாக இருப்போமாக. கவனமற்ற வார்த்தைகளை அல்லது செயல்களால் மற்றவர்களின் தன்னம்பிக்கை நாம் அளிக்க இருக்காதபடியாக கவனமாக இருக்க வேண்டும். மன்னித்தல் அன்புடன் இணைத்திருக்க வேண்டும். நமது குடும்பங்களிலும் நாம் நண்பர்களுடனும் காயப்பட்ட உணர்ச்சிகளுக்கு மன்னிக்க தயக்கம் இருக்காமல் மீண்டும் பிரச்சனை என்பது பொருட்டல்ல. அது பெரிதாகி மோசமடைந்து கடைசியாக அழிக்கப்படியாக விடப்பட முடியாது, விடப்படக்கூடாது. குற்றம் சாட்டுதல் காயங்களை திறந்து வைக்கின்றன. மனத்தில் மன்னித்தல் மட்டுமே குணமாக்கிறது. அண்மையில் மறித்த ஒரு அழகான பெண் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக என்னை சந்தித்து சில மருத்துவ மன வார்த்தைகளை சொன்னாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி பேசினாள். ஒரு சமயம் நண்பராக இருந்த ஆனால் அவரும் அவளது கணவரும் பல முறை ஒத்து போகாத ஒரு அண்டை விசுவாசியை குறித்து சொன்னாள். ஒரு நாள் அந்த விசுவாசி தான் நிலத்திற்கு செல்ல அவளது நிலத்தின் குறைக்க செல்லலாமா என கேட்டான். இந்த சமயத்தில் அவர் சொல்வதை நிறுத்தி தான் குரலில் நடுக்கத்துடன் சொன்னாள், சகோதரர் மான்சன், அப்போது அல்லது ஒருபோதும் நான் அவனை என் நிலத்தில் குறைக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருடைய நிலத்துக்கு கால்நடை நடையாக நீண்ட தூரம் சுற்றி வர செய்தேன். நான் சவறு செய்துவிட்டேன். அதற்காக மனம் வருந்துகிறேன். அவர் இப்போது இல்லை, ஆனால் நான் வருந்துகிறேன் என்று அவரிடம் சொல்ல விரும்புகிறேன். அன்பாக இருக்க ஒரு இரண்டாம் சந்தர்ப்பத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். நான் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த போது என் மனதில் ஜான் கிரீன்ஸ் விட்டியோர் சொன்னது வந்தது. நாக்கு அல்லது பேனாவின் எல்லா சோகமான வார்த்தைகளில் மிக சோகமானது இவை. அப்படி இருந்திருக்கலாமே. சகோதர சகோதரிகளை, நாம் பிறர் அன்போடு பாசத்தோடு நடத்தும் போது அப்படிப்பட்ட மன வார்த்தைகளை நாம் தவிர்ப்போம். அன்பு அநேக காணக்கூடிய வழிகளில் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பண்பு சிறப்பு, ஒரு கையசைப்பு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பாராட்டு, பிற விதங்கள் சிறிது கஷ்டமாக இருக்கலாம். அதாவது மற்றவரின் செயல்களில் ஆர்வம் காட்டுவது, ஒரு கொள்கையை அன்போடும் பெருமையோடும் கற்பிப்பது, நோயாளி அல்லது வீட்டில் முடங்கிவிட்டவரை சென்று பார்ப்பது, இந்த வார்த்தைகள் செயல்களும் பிற அநேகருக்கு அன்பை தெரிவிக்கும். டேல் கான்கி ஒரு பிரபலமான அமெரிக்க எழுத்தாளரும் விரிவுரை உள்ளவருமான தனிமையிலும் அதறிப்பட்டு இருக்கும் ஒவ்வொருக்கு ஒரு சில உளமார்ந்த பாராட்டு வார்த்தைகளை கொடுப்பதால் உலகத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி ஒவ்வொருக்குள்ளும் தனக்குள் இருக்கிற வல்லமையை அதிகரிக்க முடியும் என்று நம்பினார். அவர் சொன்னார், ஒருவேளை இன்று நீங்கள் சொல்லுகிற அன்பான வார்த்தைகளை நாளை மறக்கலாம், ஆனால் அதை பெறுவர் வாழ்நாள் முழுவதும் பேணி காப்பார். நமது குடும்பத்தார், நமது நண்பர்களே, அறிமுகமானவர்களே அல்லது முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்களும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பை தெரிவிக்க இன்றே இப்பொழுதே தொடங்குவோமாக. நாம் ஒவ்வொருவரும் காலை பொழுதில் எழும்போது நமக்கு எதிரோ வருவது எதுவாயிருந்தாலும் அன்போடு பாசத்தோடு பதிலளிக்க தீர்மானிப்போமாக. சகோ சகோதரிகளே, நாம் மீது தேவின் அன்பு நம்மால் அளவிட முடியாதது. இது அன்பின் மித்தம். நாம் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நமக்காகத்தான் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு நம்மை நேசிக்க தான் குமாரனை அவர் அனுப்பினார். இந்த ஒப்பில்லாத பரிசை நாம் புரிந்து கொள்ளும் போது நமது இருதயங்கள் நமது நித்திய பிதாவுக்கு, நமது இரட்சகர்களுக்கு, எல்லா மனக்குலத்துக்கும் அன்பால் நிற்கப்படும். அந்த அப்படியே இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என்னுடைய உறக்கமான
Amen.
Our dear Father in heaven.
எங்களுடைய அன்பான பரமபிதாவே, எங்களுடைய தலைகளை உங்கள் முன்னால் நன்றியுடன் நாங்கள்
from our beloved prophet.
எங்களுடைய தீர்க்கதரிசியிடமிருந்து நாங்கள் பெற்ற செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் அதிகமாக நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுமே. இயேசு கிறிஸ்துவின் பாவன விருதியை குறித்து இன்றைக்கு நாங்கள் பெற்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம்.
We pray that we may go forth from this meeting.
நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து செல்லும் பொழுது அதிக அன்புடனும் சந்தோஷத்துடனும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் ஒருத்தரை ஒருத்தர் திடப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுமே. இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
This has been a broadcast of the 184th Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.